ಶ್ರೀಶೈಲಶದಯಾಪಾತ್ರ ಧೀ ಭಕ್ತ್ಯಾದಿ ಗುಣಾರ್ನವಂ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣ ವಂದೇ ರಮ್ಯಾ ಮಾತರಂ ಮುನಿ ಬರ್ಹಾಪೀಡಂ ನಟವರವಪುಕರ್ಣಯೋಕರ್ಣಿಕಾರಂ ಬಿಭ್ರದ್ವಾಸಃ ಕನಕಕಪಿಶೋ ವೈಜಯಂತೀಂ ಚ ಮಾಲಾಂ ರಂಧ್ರಾನ್ ವೇಣೋರಧರಸುದಯ ಪುರಯನ್ ಗೋಪಬೃಂದೈಃ ವೃಂದಾರಣ್ಯಂ ಸಪದರಮಣಂ ರವಿಷದ್ಗೀತಕೀರ್ತಿಃ ವೃಂದಾರಣ್ಯಂ ಸಪದರಮಣಂ ರವಿಷದ್ಗೀತಕೀರ್ತಿಃ
பொய்கையாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் முதல் திருவந்தாதி 53 பாசுரம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இதுக்கு போன வாரம் இதுக்கு முந்தின இது முடித்தது என்னென்னா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடையாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமாருக்கு அரவு அப்படின்னு. ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபம் என்ன, நமக்கும் விதாத்தா உலகத்தில் விதாத்தாவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போகக்கூடிய எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா காமிச்சு கொடுக்குறவர் ஒருத்தர். அவர் யாருன்னா ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிறார். சேஷத்துவம்னு ஒரு குணம் என்னென்னா, எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கிற தன்மை. எல்லோரும் நம்ம எல்லோரும் எம்பெருமானுடைய சொத்தாக இருக்கோம். எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை சேஷத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதிசேஷன் ஏன் அவருக்கு பேருன்னா, அவர் எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கார். அதில் ரெண்டு விஷயம் சொன்னோம், கட்டிப்பொன் போல சேஷத்துவம், பனிப்பொன் போல பாரதந்தர்யம்னு சூத்திரங்கள்லாம் கொடுத்துருக்கா பூர்வாச்சாரியர்கள். கட்டிப்பொன்னுனா என்னென்னா, தங்க கட்டி, கோல்டு பிஸ்கட். அந்த கோல்டு பிஸ்கட் இருந்ததுன்னா நமக்கு என்னோட சொத்து, நான் என்ன பண்ணுவேன், ஒரு பீரோவில் எடுத்து பூட்டி வைப்பேன். பனிப்பொன் போல பாரதந்திரியம், பரதந்திரனா ஆயிடுறது எம்பெருமானுக்கு என்னன்னா, எம்பெருமானுக்கு இப்போ என்ன கைங்கரியம் தேவையோ, தேவைன்னா நம்மோட கைங்கரியம் பண்ணி அதனால எம்பெருமான் சத்தை பெறுகிறான்ங்கிறது கிடையாது. அவன் என்னைக்குமே அவாப்த சமஸ்த காமனுங்கிறது எம்பெருமானுக்கு. வேதங்கள்லாம் கோஷம் பண்ணுறது, உபநிஷதங்கள்லாம் சொல்கிறது, ஒன்றும் ஆக வேண்டியது அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நம்மால் ஆக வேண்டியது அவனுக்கு ஒன்றும் கிடையாது, யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவன் பரிபூர்ணனாக இருக்கான், பிரம்மஸ்வரூபனாக இருக்காங்கிறது விஷயம். கைங்கரியம் பண்ணுறதுனால நீ ஒன்று அவனுக்கு செய்கிறதுனால நீ உயர்ற உன்னோட இடத்துலேருந்து. எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறதுனால நீ தான் உன்னோட இடத்துலேருந்து உன்னோட இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நீ போகிற அப்படிங்கிறதுனால நம்ம எம்பெருமான் திருவுள்ள உகந்த கைங்கரியம், அதாவது எம்பெருமான் இந்த சமயத்தில் எதை ஆசைப்படுவானோ அதை நாம் செய்யணும், எம்பெருமானுக்கு இப்போ எது பொருத்தமாக இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு பிரேமாதிசயத்தினால. இப்போ என்ன சொன்னோம், நம்ம பாகவதத்திலே அதான் கேட்டோம், ஞானம் முத்தி பக்தி, ஞானத்துக்கு பக்தி ஒரு வழி அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். ஞானம் முத்தி பக்தியாருது சேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபமான ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. பக்தி ரூபமான ஞானம்னா நம்மளுடைய ஸ்வரூபம் அவனுடைய ஸ்வரூபம் ரெண்டு தெரிஞ்சால், அடுத்து அவனுடைய அளவிடற்கு அளவிட முடியாத அளவுக்கு சமஸ்த கல்யாண குணங்கள் உயர்ந்த குணங்கள் நிரம்ப பெற்றவனான பகவானுடைய குணங்களை அனுசந்தானம் நினைத்து நான் அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்மளுடைய தாழ்ச்சி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்மளையும் அறியாமல் எவ்வளோ பெரியவன் பத்தியா அப்படின்னு தோன்றது. அப்புறம் அவன் எப்படி சுலபனாக இறங்கி வந்தான், ஒத்தொத்தருக்கு ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருக்க தளர்வின்றியா என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானம், ஞானஸ்வரூபமாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் விரவி இருக்கிற ஒரு பொருள் நமக்காக எப்படிலாம் இறங்கி பாடுபட்டான், மனுஷருக்காய் படாதனப்பட்டு அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்கிறா போல் அந்த எண்ணம் நமக்கு வரும்பொழுது நமக்கு என்ன தோன்றதுன்னா, இப்பேற்பட்ட பகவான் எவ்வளோ சுலபமாக இருக்கான் பத்தியா, எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிற பகவான் எப்படி சுலபமாக இருக்கான் பத்தியா, இப்படி எம்பெருமானுடைய சௌலபியங்கிற குணமோ அவனுடைய அவன் நம்மக்கிட்ட காமிக்கக்கூடிய பிரேமைங்கிற குணமோ இதெல்லாம் நினைக்கும்பொழுது நமக்கு என்ன தோன்றதுனா, எம்பெருமான்கிட்ட அன்பு உண்டாருது. அதாவது ஞானம், ஞானமுத்தி, பக்தி, இதுதான் இந்த சம்பிரதாயம். எம்பெருமானுடைய பெருமையின்மையை நினைக்கும்பொழுது அவனை எந்த உபாயத்தினாலும் எம்பெருமான் அடையலாம் அப்படின்னு நாம் யோசிக்கும் பொழுது நாம் யோசிக்கிறது இல்லை, ஞாசன்தான் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்த வித்தை அப்படின்னு வேதமே சொல்கிறது. ஞாசன்னா என்னென்னா எம்பெருமான் அந்த உயர்ந்த நிலையை அடையிறது என் கையில் இல்லைப்பா, நீ கர்மயோகம் பண்ணுறியோ ஞான யோகம் பண்ணுறியோ பக்தி யோகம் பண்ணுறியோ எல்லாத்தையும் என்ன யோகம் பண்ணாலும் கடைசியில் என்ன சொல்கிறோன்னா இதனுடைய பலன் இதை பண்ண வச்சது. இப்போ அடுத்து தான் சொல்ல போகிறது, இன்றைக்கி வரதில்ல இதுவாக இந்த நான் பண் என் ஒன்று அடையிறதுக்கு நான் என்ன பண்ணேனோ அதுவாக இருந்தது பகவான் தான், அதை பண்ணனை பிரேரணை பண்ணது பகவான் தான், அதுக்கு சக்தி கொடுத்தது பகவான் தான் அப்படிங்கும்பொழுது என்ன உலக சிருஷ்டிம்பொழுது என்ன சொல்கிறான், அனுப்பிரவேசம் பண்ணால் எல்லாத்துலேயும் எல்லா என்னென்ன உலகத்தில் என்னென்ன சிருஷ்டி பண்ணாலும் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் இயக்க வைத்தான். அப்படி இயக்க வைக்கிறதுனால தான் நம்மளால் இயக்கம் பேசுகிறதோ யோசிக்கிறதோ எல்லாமே அவன் கிருப தான். அப்போ அதுவே நீ இந்த பேச்சுனாலையும் உன்னுடைய யோஜனையினாலையும் நீ ஒன்று தெரிஞ்சுட்டேன்னா நீ தெரிஞ்சுன்றது ஆகாது. இதுக்கு ஒன்று ஒரு ரா மெட்டீரியல் முதல்ல கொடுக்குறான் இல்லையா, ஒரு பண்டம் ஒன்று உருவாகணும்னா அதுக்கு வந்து ஒன்று கொடுக்கணும் இல்லையோ, பேசிக்காக ஒரு ரா மெட்டீரியல் இருந்தால் தானே அதுலேருந்து தானே ஒன்று உருவாகும். அப்போ ஒன்று எவன் ஒன்று கொடுத்தானோ அவனுக்கு நீ கடன்பட்டிருக்க இல்லையா, அப்போ நீ தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறதா, அது கிடச்சதுனால அது இருந்ததுனால உனக்கு கிடச்சிதா. இது இந்த மரம் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, டேபிள்னா டேபிளுக்கு உண்டான மரம் வேணும், மரம் வளரணும், அதை ஒருத்த செதுக்கி நமக்கு கொடுக்கணும், அப்போ இது உபயோகம். அதுபோல் இது உபயோகம்னா இதுக்கு எது இதெல்லாம் ஆதாரமாக இருக்கோ அதெல்லாமும் அதுக்கு சேர்ந்தது தானே, இது அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கே. அப்போ நீ தபஸ்னால அடைஞ்சாலும் நீ யோகத்தினால் அடைஞ்சாலும் நீ என்ன செஞ்சு நீ எம்பெருமானை அடைஞ்சாலும் அதில் எம்பெருமானுடைய கிருபைங்கிற கிருபா விசேஷம் இல்லாமல் நீ அடையலை எம்பெருமானை, பகவானை நீ அது கிருபா விசேஷம் இல்லாமல் அடைய முடியாது. அப்படிங்கிறதுனால அப்ப நம்மளுடைய சொரூபானுர எம்பெருமான் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. பின் எம்பெருமானுடைய லீலைக்காக இந்த உலகத்தை படைக்கிறான். எம்பெருமான் இந்த உலகத்தை படைச்சும் இதுல ஒரு பிரயோஜனம் எம்பெருமான் வச்சிருக்கான். என்ன பிரயோஜனம் வச்சிருக்கான் அப்படின்னு நாம பார்த்தோமே ஆனால், பிரளயோதகத்துல பிரளயத்துல நாம எல்லாரும் ஒரு அஜித்து போல, அதாவது ஒரு இன்அனிமேட் அஜித்துனா ஒரு அஜித்து போல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கணும். ஒரு இம்பேலன்ஸில் தான் இருக்குது ஜீவன் நாமெல்லாம். இவாளுக்கு உயர்ந்த ஆனந்த நிலைன்னு ஒன்று உண்டாருந்தால் அந்த ஆனந்த நிலையை இவாளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய எண்ணம் ஆசை. அதுக்காக இந்திரியங்களை கரண கலைப்பரங்கள் கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்த சிருஷ்டியில் நம்மளை பிரவர்த்திப்பிச்சான். அப்போ எம்பெருமானுடைய திருவிழா அப்படின்னா என்னென்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது நீ இருக்கிற வாழ்க்கையும் நீ வாழ்கிற வாழ்க்கையும் நீ எடுக்கிற ஜென்மம் எல்லாத்துக்கும் காரணம் மூல காரண வஸ்து ஒன்று உண்டு. அந்த மூல காரண வஸ்து என்ன நினைக்கிறதோ அது பிரகாரம் நீ நடந்தினா தானே யூஆர் டூயிங் ஜஸ்டிஸ், அப்போ தானே நீ கரெக்ட் சரியாக என்ன செய்யணுமோ அதை செய்கிற. அப்போ என்ன அவன் எதிர்பார்க்கிறான், நம்மக்கிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கிறான், இங்கே இருக்கு அவன் என்ன எதிர்பார்க்கிறான், எம்பெருமான் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இந்த லக்ஷ்மண ஆழ்வான் இந்த ஆதிசேஷன் என்ன விரும்புகிறான், அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேஷத்துவங்கிறது எல்லா ஜீவனும் எம்பெருமானுக்கு சேஷப்பட்ட வஸ்து, எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கிறவா நாம் எல்லாருமே. அதை நாம் ஒத்துண்டாலும் சரி, தெரிஞ்சுனாலும் சரி, புரிஞ்சினாலும் சரி, புரிஞ்சு காட்டாலும் சரி, பாதி நம்பினாலும் சரி, முழுசாக நம்பினாலும் சரி, எப்படி நம்பினாலும் சரி, எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கிறதுங்கிறது நம்ம தன்மை. நீ சுதந்திரன் இல்லை, நீ சுதந்திரன் இல்லைன்னா நீ உன்னுடைய பிறப்பு இறப்பு எதுவுமே அவனுடைய உன் கைவசம் இல்லையே, அதுலேயே நீ சுதந்திரன் இல்லை அப்படின்னு தெரியறது. எம்பெருமானுக்கு நீ ஆட்பட்டவன் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. சாஸ்திரங்கள்னால் வேதாசாஸ்திரம் பரம்னை நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம்னு வியாசர் வாக்கு, வியாசருடைய திருவாக்கு என்ன சொல்கிறோம்னா, வேதத்துக்கு மேற்பட்ட சாஸ்திரம் கிடையாது. இப்போ வேதத்துலேருந்து கடைஞ்சி எடுத்த அமிர்தம் போல இருக்குது பாகவதம், புராணங்கள், ராமாயணம் முதலான புராணங்கள். அதை காட்டிலும் சாரமாக இருக்குது ஆழ்வாருடைய திவ்ய சிசுக்திகள். இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்திலையும் எல்லாத்தையும் காட்டி என்ன அறுதியிடப்பட்ட ஒரு விஷயம் என்னென்ன, ஜீவனானப்பட்ட நாம், ஜீவனாக நான் சரீரத்தை சொல்லலை, இந்திரியங்களை சொல்லலை, புத்தி மனசை சொல்லலை, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவ தத்துவம், ஜீவாத்மான்னு நம்ம சொல்கிறோமே, அது வந்து இதெல்லாமே ஜீவன் அண்டி இருக்குது. உடம்புலேருந்து ஜீவன் ஆத்மா வெளியில் போயிருந்தால் இதெல்லாம் விட்டு போயிட போகிறது. இப்போ உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்கு, இதெல்லாம் அதை ஆசிரியிச்சிருக்கு. அப்போ அந்த ஜீவன் எதை ஆசிரியிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமானுடைய கிருபையாக ஜீவன். இப்போ ஜீவனுக்கு இது பரதந்திரனாக இருக்கும் இல்லையோ, நம்ம இந்திரியங்கள்லாம், நம்ம செவி வாய் கண் மூக்கு உடல் என்று ஐம்புலன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் இப்போ ஆத்மா வெளியில் போயிருந்தால் இதுக்கு இங்கே வேலை இல்லையே, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஜீவன் உள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யறது. அப்போ இதெல்லாம் எதை சார்ந்திருக்கு, இந்த ஜீவாத்மாங்கிறது சார்ந்திருக்கு. அப்போ அந்த ஜீவாத்மாங்கிறது எதை சார்ந்திருக்குங்கிறது, அப்போ என்ன, இதை காட்டில் அது சுவாமி. இப்போ இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியாத்தீத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது சுவாமி இல்லையா, என்ன அது போனால் இது போக வேண்டியதுதான், அது இருந்தால் தான் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தங்கும், அது இல்லைன்னா இந்த உடம்புல இதெல்லாம் தங்காது. அப்படின்னா இதை காட்டில் அது இன்னும் சூக்மமானது, இதை காட்டில் இன்னும் அது சத்தியப்பட்டுருது, இன்னும் சக்தி வாய்ந்தது, இதுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, ஜீவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு. அதை காட்டில் இன்னும் அதை எது நியமிக்கிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. சிதஜித்து விசிஷ்டம் பிரம்மா அப்படிங்கிறது இந்த தத்துவம். அப்போ என்னென்னா, இதெல்லாம் அதுக்கு சொத்தாக இருக்க மாதிரி ஜீவன் எதுக்கு சொத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்குது. இப்போ எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை நீயே ஏற்படுத்தினதில் நீ ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மை, அது சத்தியம், அது இருக்கிறது. இந்த உத்திரியம் வந்து ஒத்துண்டா என்ன ஒத்துக்காட்டா என்ன, என் சொத்து தான் அது. அதுபோலே நாம் எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கும், பகவானுக்கு சொத்தாக இருக்கும், பிரம்மத்துக்கு சொத்தாக இருக்கும். பிரம்மத்திலேருந்து பிரிக்க முடியாமல் இருந்து பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது இந்த தத்துவம், ஆழ்வார்கள் சொல்கிற தத்துவம் அது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுலேருந்து நீ எதுலேருந்து வந்து எதில் இருக்கியோ அதுக்கு சொத்தாக நீ இருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமான உன் சொரூபத்துக்கு சொரூபானுரூபமான கைங்கரியம் பண்ண வேண்டியது அப்படின்னு நியமிச்சதான் முதல்ல நமக்கு காட்டுறது ஆதிசேஷன்னா. முதல் சொத்துங்கிற சேஷன்னா சேஷத்துங்கிறது சொத்துங்கிற குணம், ஆதிசேஷன்னா முதல் சொத்தாக இருக்கான் எம்பெருமானுக்கு. அவன் என்ன பண்ணுறான், தானே எதையும் வாங்கிக்கிறது இல்லையா, எனக்கு இந்த கைங்கரியம் வேணும்னு கேட்கறது இல்லையா. என்ன கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தா சர்வீஸ்ன்னு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்துக்கு வந்து உயர்ந்த சர்வீஸ், தாழ்ந்த சர்வீஸ் அப்படின்னு அதுலேயே பாகுபாடு இருக்குது. எம்பெருமான் கைங்கரியம் பண்ணுறதுலே முதல்ல நின்று பாசுரம் தொடங்குறா, முதல் தீர்த்தம் வாங்கிக்கிறா, அவளுக்கு மரியாதை உண்டு, பரிவட்டம் உண்டு, மாலை உண்டு, அது ஒரு கைங்கரியம் தானே. வாசலில் வந்து கூட்டுறான், விளக்குமாறு வச்சு கூட்டுறா, கோலம் போடுறா, இது ஒரு கைங்கரியம். விளக்கெல்லாம் பார்க்குறான், அதெல்லாம் சுத்தி பண்ணி வைக்கிறான், என்ன எல்லாம் பண்ணி வைக்கிறான், அது ஒரு கைங்கரியம். ஆனால் இந்த கைங்கரியம் பண்ணும்பொழுதே ஜீவன்களுக்குள்ளே என்ன இடம் என்ன வந்துடுறது அப்படின்னு பார்த்தா, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு அங்கே இடத்துக்குள்ள வந்துடுறது. உலகத்தில் லோகாயத்தமாக நம்ம இருக்கிறத விட்டு எம்பெருமானை நோக்கி போனோம், அது ஒரு நல்ல ஸ்டெப்பு. எம்பெருமான் நோக்கி நம்ம போன உடனே அடுத்து அங்கே போனோடனே அங்கே அதுக்குள்ளே ஒரு அகங்காரம் அமகாரம் வந்துடுறது. சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன சர்வீஸ் வசதியானது, இந்த சர்வீஸ் வசதி, இந்த கைங்கரியம் உயர்ந்தது, இந்த கைங்கரியம் தாழ்ந்தது அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. திவ்ய பிரபந்தம் சேவிச்சா உயர்ந்தது, கூட்டினா மட்டமானது, வேத பாராயணம் பண்ணால் உயர்ந்தது, இதே விளக்கெல்லாம் தொடச்சி வச்சா கோயிலில் அது மட்டமானது அப்படிங்கிற பாகுபாடு மனுஷனுக்கு எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த வித்தியாசம் மனசில் வந்துடுறது. அது கைங்கரியம் இல்லையா, எதை பண்ணால் எம்பெருமானுடைய முகம் மலருமோ, எதை பண்ணால் பார்த்தசாரதியோட முகம் திருவுள்ளம் உகக்குமோ, எதை பண்ணால் கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலம் பிரகாசமாகுமோ, அதை பண்ணான் அப்படின்னு அவன் நினைப்பானோ, அது அது மாதிரி இருக்கிற எல்லா சகல அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, இந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணாழ்வார். அவர் சொல்கிறார் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் பண்ணி காட்டுறார் அப்படிங்கிறத இந்த ஆழ்வார் முன்னாடி பாசுரத்தில் சொன்னார். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்கரவு. இப்போ நான் ஒரு பிரமாதமாக ஒரு குடம் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த கோவிலில், நீ கேட்க மாட்டேங்கிறான், இங்கே இருக்கிறவங்களாம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதை சமர்ப்பிக்கணுங்கிறேன். இப்போ நல்ல உற்சவ சமயமாக இருக்குது, எல்லோரும் பார்ப்பா இந்த குடை யார் பண்ணான்னு, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கைங்கரியை நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தனிக்கன் ஆசைப்படுறான். நல்ல பணக்கார ஒருத்தன் பண்ணுறான், உடனே பேப்பரெல்லாம் போட்டு விடுறான். இன்னைக்கு திருவேங்கட முடியானுக்கு 100-150 கோடியில் வைரம் இழைச்ச இது, உடனே ஒரு பேட்டி வேற கொடுக்குறான். அப்படி இல்லையா கைங்கரியங்கிறது? அதை நான் யாரையும் நான் பர்டிகுலராக சொல்லலை, எதையும் மட்டப்படுத்தணும்னு சொல்கிறேன். கைங்கரியங்கிறது அப்படி கிடையாதான். நாம் பண்ணுற கைங்கரியம் இன்னொருத்தனுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் போகட்டும் தெரியாமலும் போகட்டும், தெரியாமையே போகட்டும், தெரிஞ்சால் தெரியட்டும் தெரியாமல் போகட்டும் அப்படின்னு அதில் விரக்தனாக இருக்கிறது கைங்கரியப்பெறனுக்கு அழகு. அப்போ என்னென்னா, என்னால் கொடையா ஆக முடியும், இன்னும் கொஞ்சம் நடையன், நான் உனக்கு கொடையாக இருக்கேன், எனக்கு இந்த கைங்கரியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்ல மாட்டாராம் இந்த ஆதிசேஷன். அவர் பாட்டு இருப்பார், திடீர்னு எம்பெருமான் இருந்து நடக்க ஆரம்பித்தா உடனே கொடையாயிடுவார். அதான் என்னென்னா, இதான் அவன் ஸ்வரூபம். நம்ம ஸ்வரூபம் என்னென்னா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு அந்த சமயத்தில் எது உகக்குமோ, அடியார்களுடைய திருவுள்ளத்துக்கு அந்த சமயத்தில் எது உகப்பாக இருக்குமோ அதை செய்ய வேண்டியது. அப்போ சென்றால் குடையாம். அப்போ இவர் குடையங்கிறதுனால எம்பெருமான் செல்லணும்னு இவர் எதிர்பார்க்க மாட்டார். தான் கைங்கரியத்தை இன்னொருத்தம் பார்க்கணும்னு நினைக்க மாட்டார். அந்த கைங்கரியத்தை இன்னொருத்தம் புகழணும்னு ஆசைப்பட மாட்டார். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது சுவாவமாக போயிடுது. எம்பெருமான் கைங்கரியம் பண்ணுறது சுவாவமாக போயிடுது. இவர் எப்போ குடையாக இருந்தார் தெரியுமோ, நடுநிசி தந்தை காலத்திலையும் உடன்கடலை வந்து தோன்றி கிருஷ்ணாவதாரம் தமுத்புதகம் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் கிருஷ்ணனை அவதாரம் பண்ண சமயத்தில் வெளியில் வந்து மழை பெய்யறது. அப்போ யாராவது பார்த்து என்ன கைங்கரியம் பண்ணுறான்னு சொல்லவா போகிறா இவரை, அப்போ அவர் குடையா ஆனர். ஏன்னா அவருடைய ஸ்வரூபம் எம்பெருமான் நனைகிறானே அப்படின்னா உடனே குடையா ஆகிட்டு வர்றது. கிருஷ்ணன் நனைகிறானே, அதான் அந்த பிரேம பக்தி. கிருஷ்ணன் நனைகிறானே அப்படின்னா உடனே பிரேமே ஆகிடுவார், உடனே அவர் குடையாயிடுவார். ஏன்னா அவருக்கு ஞானம் இல்லையா? ஏன்னா இந்த கிருஷ்ணன் அவர் தூக்கின் போகிற வசுதேவருக்குள்ளேயும் கிருஷ்ணன் தான் இருக்கான், மேலே மழை ஜலம் வரதே அதுவும் கிருஷ்ணன் தான். அப்போ நாம் போய் இதை காப்பானே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. பிரேம பக்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரேம ஜாஸ்தி இருக்கணுமா, இது பக்தி ஸ்வரூபம். அப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, அப்படி காப்பாற்றுற அப்படி இருக்கக்கூடியவர் அவர் என்னத்தை சொல்லித்தர்றார் நமக்கு அப்படிங்கிறத முதல் பாசுரத்தில் சொன்னார். என்ன சொன்னார், இருந்தால் சிங்காசனமா. சரி, பகவான் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறான், உட்காந்துருவான். அவன் ஏதாவது கீழே இருக்கான்னு பார்க்க மாட்டான், உட்காந்துருவான். ஆனால் உட்கார்றதுக்குள்ளே இவன் சிங்காசனமா ஆயிடுவான். நின்றால் மறுபடியும் ஒரு இடத்துல நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே அவருடைய திருவடி நிலைகளாக ஆயிடுவான். என்றும் புனையாம், என்ன இதில் நீள்கடலும் என்றும் புனையாம். சமுத்திரத்தில் இருக்கும்பொழுது ஒரு தெப்பமாட்டம் ஆயிடுறான் பகவான் படுத்துக்கிறதுக்கு. மணி விளக்கம், எம்பெருமான் எங்கே போனாலும் முன்னாடி வந்து திருவிளக்கு இல்லாமல் பகவானை அந்த ரூம்லேயும் இந்த ரூமுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆராதனை பண்ணுற பெருமாள். அப்போயே கோயிலில் ஒரு திருவிளக்கோடு தான் பெருமாள் வேலை பண்ணிட்டு போகணும். விளக்கு இல்லாமல் போகிறது மரியாதை இல்லை. ஏன் பகல் வேலையில் எதுக்கு தீவெட்டி பிடிக்கிறான் கோவிலில்? இல்லை சாஸ்திரார்த்தம், அது ஒரு மரியாதை. நல்ல பகல் தான், வெளிச்சம் தெரியாது, ஆனால் தீவெட்டி உண்டு. அந்த அந்த முன்னாடி அந்த ஜோதி இல்லாமல் அந்த விளக்கு இல்லாமல் கிடையாது. அப்போ எம்பெருமான் எங்கே போனாலும் இவனுடைய சகசர பணாபணங்கள் இருக்கும் இல்லையோ, 1000 தலை இருக்கும் இல்லையோ, ஒன்று ஒரு ஒரு ரத்தனம் இருக்கான். இந்த ரத்தனெல்லாம் விளக்கு போல் ஜொலிக்கிறதா, அதனால் என்னாச்சான், அதை வரைய விளக்கு மணி விளக்காம், மணி விளக்காக இருக்கா. பூம்பட்டம் அவருடைய ட்ரெஸ்ஸாக ஆயிடுறார் இவரை. புல்கும் அணையாம் திருமார்கரவு, பகவான் பகவான் படுத்துக்கிறது பெருமாள் தாயாரெல்லாம் துவைக்கிறாளாம். இது இன்னொருத்தர் இருக்கானே, இது இன்னொரு ஜீவனாச்சே அப்படிங்கிறது தெரியாதான் அவளுக்கு. அந்த அளவு வித்தியாசம் தெரியாமல் ஒன்றா கலந்துட்டான். இது போல் இருக்கணும் ஒரு ஒரு ஜீவன் எம்பெருமான இடத்துல. ஏன் இருக்கணும்னா, அவன் தான் உன்னோட தகப்பன், நீ என்ன உருவான பாராட்டிக்கோ அவனோட. அவன் தான் உன் தகப்பன் வச்சுக்கோ, அவன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, என்ன வேணால் நீ நினச்சிக்கோ, எப்படி நினச்சிருந்தாலும் சரி, எம்பெருமானை நினைக்க வேண்டியது அவ்வளோதான். பிரேமையினால் நினைக்கலாம், சத்ருவாக கூட நினைக்கிறது. நீ சத்ருவாக நினச்சா கூட அதானே சொன்னோம் பாகவதத்தில், அதே தான் சொன்னோம். சிசுபாலன் கம்சன்லாம் ஏன் உயர்ந்த கதியை அடைஞ்சான் அப்படின்னா சத்ருவாக நினைக்கிறான். அதனால் அதை சொன்னார் அதில், நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் சொன்னார். அரவமடல் வேழமான் குருந்தம் புல்வாய் குறவை குடமுலை மற்குன்றம் கரவின்றி விட்டிருத்துமே துசித்து கீண்டு கோத்தாடி உண்டட்டெடுத்த செங்கணவன் கரவின்றி விட்டு இருத்து மெய்த்தொசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டு எடுத்த செங்கண் அவன் அரவமடல் வேழம் அறவன் தான் பாம்பு. அடல் வேடம் யானை, ஆண் பசு, குருந்தம் குருந்த மரம், புல்வாய் புல்னா பட்சி அதனுடைய வாய், குறவை குறவைனா சேர்ந்து ஆடுறது தான் குறவை, குடம் குடம், முலை ஸ்தனம், மல் மல்லுன்னா சண்டை போடுறது ரெஸ்லிங், குன்றம் என்ன இப்படி சொல்கிற வித்தியாசமான ஒரு பாசுரம் அது, குன்றம் மலை, கரவின்றி விட்டு இருத்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு அட்டு எடுத்த நிறநிறைன்னு பேர் தமிழ் இலக்கியத்தில். முன்னாடி சொன்ன பெருந்தமிழர் பாலை இசைக்காரர்லாம் அவளை சொல்கிறார் இல்லையோ, தமிழ் இலக்கணத்தில் நிறநிறைன்னு பேர் இந்த இந்த பிரயோகத்துக்கு. முன்னாடி சொல்லிட்டார் எல்லாத்தையும், என்ன பண்ணதுங்கிறத பின்னாடி சொல்கிறார், அதை ரெஸ்பெக்டிவாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது அதுக்கு இது இதுன்னு, அரவ மடல் வேளமான் குருந்தம் புல்வாய் குறவை குடமுலை மற்குன்றம் கரவின்றி விட்டிருத்து மேய் தூசித்து கீண்டு கொத்தாடி உண்டட்டு எடுத்த செங்கணவன். அப்படின்னா என்னென்னா ஒன்றுதோடு ஒன்று, அரவம் விட்டு அரவம்னா காளிங்கனை சொல்கிறார். இந்த காளிங்கன் எப்படி என்ன பாடுபடுத்தினா, காளிங்கன் அர்த்தம் எப்படி பண்ணா எம்பெருமான், அந்த யமுனையினுடைய மடுவில் காளிங்கன் பிருந்தாவனத்தில் இருந்த கோக்கள் கன்றுக்குட்டி அங்கேருந்து ஜனங்கள் எல்லாரும் ஆயர்கள்லாம் சிரமப்படுறத பார்த்து என்ன பண்ணானா, ஒரு குருந்த மரத்திலேருந்து ஏறி தாவினான், அது இருக்க கட்டித்து இவனுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டது அந்த காளிங்கனை, காளிங்கன் மேலே நர்த்தனம் பண்ணான் எம்பெருமான். முதல்ல ரொம்ப அகங்காரமாக இருந்தது, அப்புறம் அவருடைய திமிர் அடங்கித்து காளிங்கனுடைய திமிர் அடங்கிது. காளிங்கனா ஏதோ ஒரு சாதாரண பாம்பு நினச்சிக்க வேண்டாம், தேவநாகம் வாசுகி காளிங்கன் தக்ஷகன் இதெல்லாம் தேவநாகம், அதான் நாகத்தினுடைய தலைவர்களை வாழலாம். நாகத்தினுடைய எல்லா இடத்துலையும் இருக்கிற நாகத்தினுடைய உற்பத்திக்கு காரணமானவ சுவயம்புவ மனு அப்படின்னு நம்ம சொன்னோம் பாகவதம் சொல்லும் பொழுது. சுவயம்புவ மனுனா நாமும் மனுஷன் அவரும் மனுஷன், ஆதி மனுஷர் பிரம்மாவால் அனுப்பப்பட்டவர் இங்கே உலகத்தில் நிறையா சிருஷ்டியை ஏற்படுத்துறதுக்கு. அதுபோல் தேவநாகம் வாழலாம், ஆனால் மகா திமிர் பிடிச்சவன் இந்த காளிங்கன். அப்போ என்ன பண்ண, அறவம் விட்டு அப்படின்னா என்னென்னா அதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணுறான்னா, அங்கேருந்து இவர் ஆடுறார், தாங்காமல் இருக்கிற அந்த ஆட்டம் தாங்கல, முதல்ல எம்பெருமானை கட்டுறான், வாழை பிடிச்சி மேலே ஏறி ஆடுறார். ஆடுற சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, அவனால் முடியல, இன்னொரு முகத்தால் கடிக்க பார்க்குறான், அந்த முகத்தில் ஆடுறார், இந்த முகத்தால் கடிக்க பார்க்குறான், இங்கேருந்து இங்கே தாவறார், ரத்தம் கக்குறான், மேலே இருக்கிற நாகரத்னங்கள்லாம் தெரிக்கிறது நாலா பக்கத்துலேயும், தேவர்கள்லாம் பூமா புஷ்பமாரி பொழிகிறா. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுடைய பத்தினிகள்லாம் அந்த பக்கம் எதிர்க்க ஒரு மணல் திட்டு இவர் ஆடுற இடத்துக்கு எதிர்க்க, அந்த பக்கத்தில் ஏறி இவரை கேட்குறாளாம், இவரை கேட்குறா, என்ன கேட்குறா, இவன் என்னவோ தெரியாதனமா ரொம்ப அகங்காரமாக இருந்துட்டான், தப்பு பண்ணிட்டான், அவனை விட்டுடுங்கோ, காளிங்கனை விட்டுடுங்கோ, காளிங்கனை விட்டுடுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணுறான், காளிங்கனை சரி இனிமேல் இந்த இடத்துல இருக்காது, நீங்கள் இருக்கிற விஷத்தில் எடுத்து நீங்கள் வந்து நீ கிளம்பி போயிடு, அதனால் அறவம் விட்டு அடல் வேடம் இருத்து கோலாயப்பிடம்னு ஒரு யானை அதை தயார் பண்ணி வச்சுருக்கான் கம்சன். பாகவதத்தில் எவ்வளோ கிருஷ்ணலீலை அனுபவிச்சோமோ அத்தனையும் ஒரே பாசுரத்தில் சொல்லிட்டார் இந்த ஆழ்வார், ஒரே பாசுரம் ஒரே பாசுரத்தில் அத்தனையும் சொல்லிட்டார், என்ன என்ன பண்ணான் அத்தனையும் சொல்லிட்டார். அடல் வேளம் இருத்தான் குவலாயப்பட்டது ஒரு யானை, ஆயிரம் யானை பலம் உள்ளது அது, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கான் கம்சன் அவனுடைய, எப்படியும் இது கொண்டுடும் அப்படின்னு கடைசி உபாயமாக அதை நம்பியிருக்கான். அதை தாண்டி முஷ்டிகன் சாணூரனை வச்சுருக்கான் வாசலில் போகும்பொழுது அந்த மல்லயுத்த அரங்கத்துக்குள்ளே எம்பெருமானம் கிருஷ்ணன் பலராமன் நுழையும் போது வந்து நின்று தடுக்கிறது, தடுத்தா என்ன பண்ணார், இவர் தாண்டி போகலான்னு பார்க்குறாரு, விடமாட்டேங்கிறது, முட்டை வருது. அப்போ என்ன பண்ணார்னா, பருங்க யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடிப்புக்கு ஒருங்க மலரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவனுடைய கோயில் அப்படிங்கிறார். முட்டை வந்த யானை என்ன பண்ணிடுறனா, எதையும் வச்சு அதை வச்சே மாய்ப்பான் எம்பெருமானுக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யம், யானை முட்டை வந்தது இவன் கையால் அறைய வேண்டியதானே, கையால் அறையலையாம். அந்த யானையினுடைய தந்தத்தையே பிடுங்கி அதை குத்தினான். அதை பிடுங்கி அப்படியே மேலே இருக்கிற மல்லனை மேலே யார யானை எவன் பாகன் எவன் உண்டோ அந்த பாகனையும் குத்தினான். அப்போ என்னென்னா என்ன பண்ணுறான் எம்பெருமான், பாவி அழியறதுக்கு எம்பெருமான் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் பாவமே போருமா, அந்த பாவத்திலே அவன் அழிஞ்சிருவான். எல்லாரும் அழியிறதுக்கு அவன் சுகப்படுறதுக்கு அவன் இது பண்ணுறதுக்கு அவன் பாவமே போரும். பாவி அழியறதுக்கு என்னென்னா, ரொம்ப படுத்துறான் இரண்டி கசி பூனிவா அவதாரம் எடுனோடனே இன்னும் அவனை அழியறதுக்கு இன்னும் காலம் வரல அப்படின்னு சொல்கிறான். பகவானே சொல்கிறான், பொறுத்திருப்பி பொறுத்துங்கோ, அவன் அழியறதுக்கு இன்னும் காலம் வரலன்னு பகவானே சொல்கிறான். காலஸ்வரூபியான எம்பெருமானே சொல்கிறான். அப்போ என்னென்னா, எவன் என்ன பாவம் பண்ணாலும் அந்த பாவத்தில் அவனே அழியுவான். அடல் வேழம் இருத்தான் ஆண் மேய்த்து, அதாவது ஆவினங்களை இவன் மேய்த்தான், எவ்வளோ அழகாக மேய்த்தான். போன வாரம் பாகவதத்தில் கேட்டான் இவன் எப்படி மேய்ச்சாங்கிறது. குருந்தம் ஒசித்து புல்வாய் பிளந்து இந்த கொக்கசுரனாவத்தை வந்தான், அவன் வாய பிளந்தான், புள்ளின் வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை அப்படின்னு ஆண்டாள் மங்களாசனம் பண்ணுறான். குறவை கோத்து, குறவை கோத்துன்னா ஆய்ச்சியர் குறவை, வெள்ளி நிலவினில அந்த தெள்ள நிலை தண்ணில கண்ணன் வேணு கானம் பாடினான், உள்ளம் வேணும் வேணும் என்று ஆடினான், அந்த விந்தை முகம் காண நங்கையரும் அங்கு கூடின. இப்படி வேணுகானம் பண்ணி ஆய்ச்சியர்களோடு சேர்ந்து, ஆய்ச்சியர் குறவை எவ்வளோ உயர்ந்தது, அப்படி குறவை கோத்தான் குடமாடி குடமாடி அப்படின்னு கூப்பிடுறார் திருமங்கையாழ்வர். இவனை குடமாடின்னா, இந்த ஆய்ச்சியர்கள்லாம் என்ன பண்ணுவாள்னா, கார்த்தால வேலைகள்லாம் முடிச்சுட்டு யமுனை கரைக்கு போய் துணி துவைப்பா, பாத்திரங்கள்லாம் தேய்ப்பா. அப்போ இவன் அம்மாவோட இவனும் போவான். அப்போ என்ன பண்ணுவா, அவள் ஒன்றுனா சொல்லுவாள், அவளுக்கு வேலை பலு கம்மியாக இருக்கிறதுக்காக கிருஷ்ணா அதை பண்ணி இதை பண்ணு கிருஷ்ணனை கேட்பான். கிருஷ்ணா பாடேன் அப்படின்னா கிருஷ்ணன் உறக்க குரலில் பாடுவார் பெருமாள். பாடினது போகிற ஆடு அப்படின்னா, அங்கே குடம் வச்சிருந்தோம், அந்த குடத்தை தூக்கி தலையில் வச்சிருந்து குடம் கீழே விடாமல் ஆடுவான். இது குடமாடி, அதனால் குடமாடின்னு பேர். குடமாடு கூத்தர்னு ஒரு பெருமாள் இருக்கார் இல்லையா திருநாங்கூரில், கட்டப்பிரணர்த்தக்கர் அப்படின்னு பேர். அந்த தலையில் குடத்தை வச்சு அழகாக ஆடுவானான், குடக்கூத்து, அதனால் குடக்கூத்து ஆடுவான், அதனால் குடமாடி. இதே பாசுரத்தை சொல்லலாம், ஒரு வாரம் சொல்லலாம் இந்த பாசுரத்தை, ஏன்னா அத்தனை லீலையும் இதில் இருக்குது. பாகவதத்துலேருந்து எடுத்து ஒன்று ஒன்றையும் சொல்லிடலாம். பாகவதம் முழுக்க சொல்லிட்டார் இதில், கிருஷ்ணலீலை முழுக்க சொல்லிட்டு ஒரு பாசுரம். எற்றேயோ மாய மாம ஆயவளை மாய முலைவாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி அப்படின்னு பூத்தனா சம்ஹாரம் எப்படி பண்ணான் இந்த எம்பெருமான். அழகான ஸ்திரியா, அழகான ஒரு பெண் வேஷத்தோடு வந்தா பூத்தனை. இந்த குழந்தைய ரொம்ப புகழ்ந்தா யசோதைக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கு அவள் அம்மா, அந்த அம்மாவாக இருந்தாலும் இந்த குழந்தைய, அது சுமாராக இருந்தாலும் நன்னாக இருந்தாலும் ரொம்ப நன்னாக இருந்தாலும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லையா. அவள் கையில் கொடுத்துட்டா யசோதை, உள்ளே போயிருக்காது பார்த்துக்கோ அதை வந்துட்டு. அவள் ஸ்தனத்தில் விஷம் தடவிண்டு இந்த பாலை கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு. உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் மதுரை வணங்குதுமே அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறான். பாலோட சேர்ந்து உயிரையும் சேர்த்து இழுத்து குடிச்சிட்டான். ஹரிஹரின்னு சொன்னாங்கிறார் அவள் சாகும்போது. ஹரிஹரின்னா அவள் எதுக்கு ஹரிஹரின்னு சொன்னான், முடியலங்கிறதுக்கு ஹரிஹரின்னு நான் அடாடாங்கிற மொழி நம்ப. அந்த மாதிரி அப்படின்னு குருநானக்கு சொல்கிறார், நாம் சொல்லலை, கிரந்த சாஹிப்பில் இருக்குது அப்படின்னு. குரு கிரந்த சாஹிப்புங்கிறானா அதில் இருக்குது, ஹரிஹரி கரத்து பூத்தனா அப்படிங்க ஹரிஹரின்னு. அவன் வந்து எம்பெருமானுடைய, எம்பெருமான் அவளுடைய ஸ்தனத்தில் வாய் வச்சு அந்த பாலை பருகினான். கைமில் நெஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணாக்கண் கேளா செவி அப்படிங்கிறார் ஆழ்வார். பேய்முலை நஞ்ச ஊனாக உண்டான், சரி அந்த அம்மா உயர்ந்த பாலை கொடுக்குறா, இவன் விஷம் கலந்த பாலை கொடுக்குறா, ஏதோ ஒன்று நமக்கு கொடுத்தாலும் இல்லையோ யாரும் பல பேர் அதை பற்றி கண்டுக்காம அப்படி பெருமாள்ன்றதே இப்படி நடந்து போயிட்டு இருக்கானே, அந்த மாதிரி இல்லாமல் எங்கேருந்து மெனக்கெட்டு நேரம் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பாலை கொடுத்தா இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷமா இவகிட்ட பகவானுக்கு. அதனால் பேய் மூலம் நினைஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண், அவனுடைய உருவத்தை தான் இந்த கண் பார்க்கும், அவனுடைய பேரை தான் இந்த செவி கேட்கும்னா. இவர் கேளுன்னே சொல்லலையா ஆழ்வார் சொல்கிற, அவனுடைய உருவத்தை நீ நினை அப்படின்னு சொல்லலை, கண்ணை பார்த்து அதை பாரு நீ சொல்லலை. கண்ணுங்கிற இந்திரியம் இருக்க அது மனசுக்கு அதீனமானது தானே, மனசை விட்டு தனியாக பிரிஞ்சு விடுத்தான் அது, அது அந்த உருவத்தை தான் பார்ப்பேன் அப்படிங்கிறதான். ஏன்னா சில சமயம் நமக்கு இருக்கோ இல்லையோ ஒன்று பார்க்க வேண்டாம் அப்படின்னு தோன்றுறது, ஆனால் என்ன பண்ணுறது கண்ணு அதை பார்த்தா தான் ஆகணுங்கிறது, ஏன்னா அதுக்கு ஆசை இருக்குது, ஏன்னா மனசனுடைய ஒரு வேலை தான் இது. ஆனால் என்னன்னா ஒரு மனதில் ஒரு பாகம் வந்து சொல்கிறது, புத்தி சொல்கிறது அது பார்க்காதே அப்படிங்கிறது, ஆனால் கண் என்ன பண்ணுறது அதை பார்க்கறது, ஒரு பாகம் தூண்டுறது. அப்போ என்னென்னா இந்திரிய அதீதனாக இவன், இந்த இந்திரியம் எப்படின்னா கெட்டதில் இவனுக்கு அதீதமாக போயிடுது, எதை பார்க்கப்படாதே எதை கேட்கப்படாதோ அதை வந்து மனசு வந்து நல்லதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கண்ணுங்கிறதுக்கு அது நல்லதை செய்யாமல் கெட்டதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது இந்த கண்ணுங்கிறது. இது அப்படியே நேர் ரிவர்ஸாக இருக்கான் இந்த ஆழ்வாருக்கு. உருவோடு பேரெல்லாம் காணா கண் கேளாசையினா, நீ கிருஷ்ணனை பற்றி நினச்சது கிருஷ்ணனை பற்றி நீ கிருஷ்ணனை பார்த்தது போறியா, கிருஷ்ணனை சேவிச்சது போறியா, அந்த கண்ணை கொஞ்சம் திருப்பேன் அப்படின்னு இந்த ஆழ்வார் சொன்னால் அது கேட்க மாட்டேங்கிறதான், கிருஷ்ணனை தான் பார்ப்பேன் அப்படின்னு ஆயிடுதான் அந்த கண்ணு, அவன் புகழதான் கேட்பேன் அப்படின்னு ஆயிடுதான். காணா கண் கேளா செவி அவர் சொல்றது, பெய்முல நெஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால், அவனுடைய உருவம் பேர் இல்லாமல் காணா கண், அவன் உருவத்தை தான் இந்த கண்ணு பார்க்கும். கேளா செவி ஆழ்வார் தான் தனியாக இந்திரியத்தை தனியாக பேசுறார், அதையே இங்கே அனுபவிக்கிறார். திரும்பி முலை உண்டு மல்லரை அட்டு, மல்லுன்னா அதான் யுத்தம் மல்யுத்தம், அட்டான் அவித்தான் மல்லரை அட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று அப்படின்னு பாடுறார் வள்ளி ஆழ்வார். அப்போ அந்த சாணுரன் முஷ்டிகன் ரெண்டு பேர் சத, அதாவது ஒரு மாம்ச மலையாக இருக்கான், இவர் ரெண்டு பேரும் சிசுவாக இருக்கான், சின்ன வயசு தானே இவளுக்கு 12 வயசு, சண்டைக்கு வானு கூப்பிடுறான் கம்சனுடைய அந்த இந்த அரங்கத்தில், யுத்த அரங்கத்தில், இந்த மல்லு அரங்கத்தில் மல்யுத்தம் நடக்கிறது, மல்யுத்தத்தில் அவளை அடித்து கொன்னான் சாணூர்வனையும் முஷ்டிகனி. அதை சொல்கிறார் அடுத்து, கீண்டு எப்படி ஒன்று ஒன்றா ஆச்சு, கரவின்றி குன்றம் எடுத்தான், ஆயர்களுக்காக என்ன பண்ணான் இந்த மலையை தூக்கினோம், கோவர்த்தன கிரியை தூக்கினான், குன்றம் எடுத்தான், இப்படி இவ்வளோ லீல பண்ணானே எம்பெருமான் அப்படின்னு ஒன்றுன்னா சொல்ற, அரவ மடல் வேழம் ஆண் குருந்தம் புல்வாய் குறவை குடமலை மற்குன்றம் கரவின்றி விட்டிருத்து மெய்த்தூசித்து கீண்டு கோத்தாடி உண்டு அட்டு எடுத்த. கடைசியில் என்ன சொன்னார், கரவின்றின்னா எம்பெருமான் ஒன்று பரோட்சமாக பேசுவான்னு சொல்றது இந்த ஆழ்வார் சொல்றார். கரவின்றி மறைஞ்சியே பேசலை, நேரே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இத்தனை லீலையும் பண்ணான் அப்படிங்கிற. எம்பெருமான் ஏன் மறைஞ்சி பேசுவான், நம்மளுக்கு ஏதோ கஷ்டம், இங்கேருந்து சன்னதிக்கு போகிறோம் கோவிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோன்னா உன்னுடைய பக்குவத்துக்கு நேராக பேச மாட்டான் எம்பெருமான், சில பேரோட நேர ஆழ்வார்களோட நேராக பேசுகிறான், சில பேருக்கு சொப்பனத்தில் வந்து சொல்கிறான், அடுத்து ஒரு பக்குவம் இருக்குது சொப்பனத்தில் வந்து இங்கே வந்து இதை செய், வியாதி இருக்குது ஏதோ கஷ்டப்பட்டுருக்கான் இதை பண்ணு, இங்கே வந்து எனக்காக 2 பாட்டு பாடு இப்படிலாம் எம்பெருமான் சொப்பனத்தில் சொல்கிறான், எனக்கு காதுக்கு இது வாங்கி போடு அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரிலாம் கேட்குறான் எம்பெருமான், ஏன் கேட்குறான், அது ஒரு அவனுடைய திருவுள்ளம், அது ஒரு நிலைப்பாடு பக்தர்களுக்கு சொப்பனத்தில் பேசுறதுங்கிறது. ஏதாவது ஒரு பெரியவர் மூலமாக சொல்றது, ஏதோ ஒரு சிரமத்தை நினச்சிட்டு இருக்க கஷ்டத்தை நினச்சிட்டு இருக்க, அப்போ அங்கேருந்து வரான் யாரோ ஒரு பெரியவர் வரார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது உன்னை பற்றி, நீ என்ன கஷ்டம் தெரியாது, நீ இதை செய்ய உனக்கு எதாவது சிரமம் இருந்தால் தீந்து போடுங்கிறார். இதெல்லாம் பரோட்சமாக பேசுறது இல்லையா, பகவான் பரோட்சமாக பேசும், மறைந்து பேசுறது. கோவிலுக்கு போகிற 10 பிரதட்சிணம் பண்ணுற பகவான், இது நல்லது என்ன தேவையில்லையே, நல்லது நடந்தால் தேவையில்லையே அப்படி. உடனே பக்கத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கா, உனக்கு என்ன சிரமமோ அதே மாதிரி அவள் ஏதோ ஒன்று சொல்கிறா, இது மாதிரி இருந்தது இப்படி பண்ணால் உடனே சரியாக போயிடுது பெருமாள் கிருப, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டான் அப்படின்னு அவள் பேசிக்கிறான். இப்போ நமக்கு சொல்கிறோம் போல இருக்கு, இப்படிலாம் தான் பேசுவானாம் பகவான், இப்படிலாம் பேசுகிறானே, இப்படிலாம் பேசுறது இல்லையா, அந்த மாதிரி இல்லையா, கரவின்றி அப்படின்னு நேரம் எல்லா அடியார்கள் இப்போ என்னென்ன சென்றால் கூடையாம் இருந்தால் சிங்காசனமாக நின்னால் மறுபடியும் முன்னாடி சொன்னோம் இல்லையோ, அப்படிலாம் கைங்கரியம் பண்ணுற அடியானுக்கும் சரி தன்னை அண்டின அடியாருக்கு இவன் எப்படி இருக்கான்னா, அவன் அப்படியே படுத்துட்டே இருக்கானோ இந்த மாதிரி ஆதிசேஷனில் கைங்கறி நன்னா பண்ணு அப்படின்னு படுத்துட்டே இருக்கானோ ஒரு குணம் இல்லாத பிரபுவை போல அப்படின்னா அப்படி கிடையாதான், ரொம்ப குணம் மிக்கவன். என்னென்னா நான் பரோட்ச பிரியா இவகி தேவாகங்கனா, தேவர்கள் பரோட்சமாக பேசுகிறான் எல்லா தேவர்களும், பரோட்சமாக கண்ணுக்கு தெரியாமல் பேசுறதுங்கிறது இல்லாமல் தன் கண்ணை எதிர்க்க, நான் தான் பகவான், நான் தான் பிரம்மவஸ்து, நானே பண்ணுறேன் இது எல்லாத்தையும் அப்படின்னு என்ன பண்ணான்னா, காளிங்க நர்த்தனம் பண்ணி காளிங்கனுடைய ஆபத்துலேருந்து காப்பாற்றினான், குவலாய பீட்டத்தை அழித்து காப்பாற்றினான், ஆவினங்களை மெய்த்து காப்பாற்றினான், குருந்தம் ஒசித்து காப்பாற்றினான், புல்வாய் கீண்டு காப்பாற்றினான். என்னென்னா தானே பண்ணுறேன், நான் பகவானே, நான் நேரம் வந்தே செய்வேன் அப்படின்னு அடம்புடி பரோட்சமாக பேசாமல் கரவின்றின்னா மறைஞ்சி பேசாமல் மறையாமல் நேரே வந்து செய்கிறான். எதுக்குன்னா அடியார்கள்கிட்ட அவனுக்கு உள்ள வாத்சல்யத்துக்காக அதையும் செய்வேன் இப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்தான். கிருஷ்ண அவதாரத்தை செங்கணவன் அப்படின்னு அது அந்த கண்களை பற்றி சொல்கிறார். சிவந்த கண்களாம் எம்பெருமானுக்கு ஏன் சிவ சிவப்புங்கிறது பல பாசுரத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னோம். இந்த இடத்துல ஒரு அடம் சொல்கிறது எம் வா அடியார்கள் சிரமப்படுறத பார்த்தா உடனே கண் சிவக்கும், அவனுக்கு சிரமப்படுவான். கண் சிவக்கிறதுனா கோபம்னு ஒன்று, கஷ்டப்படுறதுன்னு ஒன்று, ஐயோ அவளை கஷ்டப்படுறாளே அப்படின்னு கண் சிவக்கும். இன்னொன்று என்னென்னா இவனை இவனை கஷ்டப்படுத்துறது யாரு அப்படின்னு கண் சிவக்கும் எம்பெருமானுக்கு. அதனால் செங்கணவன்கிறது எம்பெருமானும் அடியார்களிடத்தில் கொண்ட வாத்சல்யத்தை கோல் சொல்கிறா போல் இருக்கான். எவ்வளோ வாத்சல்யம் பாரு இவனுக்கு அடியார்கள் இடத்துல அப்படின்னு அந்த கோல் சொல்கிறா போல் இருக்கான். எம்பெருமானுடைய கண்ணை பார்த்து தயார் கண்டுபிடிச்சிடறான், யாரோ அடியான் கஷ்டப்படுறான், ஒரு கண் கலங்கிறது கோபம் வர்றது, அதனால் யார் கஷ்டப்படுத்துகிறாளோ அவன் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அழகான கண்கள் உடையவன் செங்கணவன் அப்படின்னு சொல்லி இந்த 54வது பாசுரம். தமர்ய வினயராகிலோ அவன் தமர் எவ்வினயராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்ல அவன் தமர் எவ்வினயராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்ல நமன் தமரால் நமன் தமரால் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டி அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் பேர் அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் பேர் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் பேர் அவன் தமர் எவ்வினயராகினோ எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்ல நமன் தமராலாராயப்பட்டு அறியார் கண்டீர் அரவணை மேல் பேராயர் காட்பட்டார் அவன் தமரை வினையராகிலும் எங்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்ல நமந்தமரால் ஆராயப்பட்ட அரியார் கண்டீர், அரவணமேல் பேராயர் காட்பட்டார் பேர். எல்லா சாஸ்திரங்களும் எல்லா புராணங்களும் என்ன சொல்கிறது, இந்த சாரத்தை சொல்கிற, ஏன் விஷ்ணுதாசனாக இருக்கணும், ஏன் பகவானை சேவிக்கணும், ரெண்டு இருக்கணும். நாம் யாருக்கு அடிமை பண்ணுறோமோ அந்த அடிமை பண்ணுறவனுக்கு ரெண்டு குணம் முக்கியம். உங்ககிட்ட அவனுக்கு வாத்சல்யம் இருக்கணும், உங்ககிட்ட அவனுக்கு கிருபை இருக்கணும், உன்னை உயர்த்தணும். அந்த இல்லாத இடத்துல நீ போய் அடிமை பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் சுயநலவாதின்னு வச்சுப்போம், அவன் சுயநலமாக இருக்கான்னு வச்சுப்போம், நீ அவங்ககிட்ட பாசமாக இருக்க மாதிரி இருக்கான், ஏதோ ஒன்று காரியம் ஆகணும் அதனால் உங்ககிட்ட பாசமாகற மாதிரி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் உங்ககிட்ட ஒன்றும் பிரேம கிடையாது. இப்படி கொஞ்ச நாள் பழகினா கொஞ்சம் பிரேம மாதிரி ஒன்று வரும், அதுவும் பொய்யா. ஏன்னா என்றைக்கு அவன் சுயநலம் நீ உங்ககிட்ட வச்ச பிரேமையினாலேயோ உனக்கு உபகாரம் பண்ணுறதுனாலையோ அவனுடைய சொந்த காரியம் கெடுமோ, அன்றைக்கி ஒன்று கயிற்று விட்டுற போகிறான். அதனால் நீ என் யாரை நீ சுவாமின்னு நினைக்கிறியோ, உன் தலைவன் நினைக்கிறியோ, அவன் எப்படி இருக்கணும்னா உன்னால் அவனுக்கு ஒரு உபகாரம் ஆணுங்கிற மாதிரி அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சுவாமியாக இருக்க முடியாது. அவன் எப்படி சுவாமியாக இருக்க முடியும், நீ ஒன்று பண்ணி அவனுக்கு ஒன்று கிடச்சாகணும் அப்படின்னா சுவாமியாக இருக்க முடியாது. அப்போ எம்பெருமான் தலைவன் அப்படின்னு சொன்னால் எடுத்தவொடனே அதை சொன்னோம், அவாப்த சமஸ்த காமா அப்படிங்கிறான், சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படிங்கிறான். பின்ன சத்தியகாமத்தோன்னா என்னென்ன, தான் என்ன நினச்சானோ அது நடந்துடும், எம்பெருமான் மனசில் நினைக்கிறது நடந்துருது, அவன் ஆசைப்படுறது நடக்கும், சத்தியசங்கல்பா அவன் சங்க என்ன சங்கல்பம் பண்ணுறானோ அது நடந்துடும் உனக்கு. அதனால் நீ இருக்கிறதே அவன் கிருபையினால், அதனால் நீ அவனுக்கு ஒன்று பண்ணி அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி ஒரு சுவாமி இருக்கான்னு வச்சுக்கோ, நம்மால் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட அவனுக்கு பிரிய வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கணும். நம்மக்கிட்ட அவனுக்கு பிரிய வரணும்னா தான் நம்மளால் ஒன்றும் காரியம் ஆக வேண்டியதில்லை, அதனால் பிரியம் போல் நடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. பின்ன என்னென்ன அவன் என்ன சொல்கிறான், அர்ஜுனன்கிட்ட சொல்லும்போது கீதையில் என்ன சொல்கிறார் தெரியுமோ, மமை வாம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனஹா, என்னுடைய அம்சமாக வந்தவன் தான் இவன் ஜீவன் அப்படின்னு ஒரு உறவு பாராட்டுறான். நாம் நம்ம இந்த உல இந்த பிறவியிலையும் இதுக்கு முற்பிறவிலையும் அதுக்கு முன்னாடி பிறவிலையும் அதுக்கு முன்னாடி பிறவிலையும் அந்தந்த பிறவியில் யார் தகப்பனோ யார் தாயோ யார் நம்மளை கல்யாணம் கைப்பிடித்த பெண்டிர்களோ நம்ம குழந்தைகளோ இவர்களே எல்லாம் இவர்களே எல்லாம் இவர்களே எல்லாம் இவர்களே எல்லாம் தான் நம்ம நினச்சிட்டுருக்கோம். எம்பெருமான் என்ன நினச்சிட்டுருக்கான் நம்மளை பற்றி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெரியறது இல்லையோ. மமை வாம்சோ ஜீவலோகோ ஜீவபூத சனாதனா, என்னுடைய அம்சம் அவன், நான் உள்ளுக்குள்ளே பூந்து அவனுக்கு சைத்தன்யத்தை கொடுத்துருக்கேன், என்னை விட்டு என்னுள்ளேயே அவன் இருக்கான், என்னுள்ளேயே வளர்றான், என்னுள்ளேயே அழிகிறான், அதாவது சரீரத்தை சொல்கிறேன், திருப்பி என்னுள்ளேயே இருக்கான், நான் என்னைக்கு இருக்க மாதிரி நான் நீ இவனும் என்னைக்கு இருக்கான். அர்ஜுனா உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறார், நல்ல பல வித்தியாசம் உண்டு ஒன்று சொல்கிறார் பகவான், பல பிறவி நீ எடுத்த, நானும் பல தடவை அவதாரம் பண்ணேன், பகவான் அவதாரம் பண்ணேன், நான் எதுக்கு அவதாரம் பண்ணேன் என்ன பண்ணுறேன் என்னை பற்றி நான் எனக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன், நீ உன்னை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல, நீ இந்த சரீரம் தான், நீ இந்த புத்தி தான், நீ இந்த மனசு தான் அப்படின்னு நீ தப்பாக பல தவறு நினச்சின்னு இருக்க, அதனால் நீ கஷ்டப்படுற, நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அப்போ என்ன சொல்லனா, நீ உறவு பாராட்டலை, அவன் நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், நாம ஒருத்தனை போய் இவன் சுவாமின்னு ஆசிரியக்கணும்னா நம்மளால் அவனுக்கு ஆக வர வேண்டியது ஒன்றும் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் முடிஞ்சுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவன் எத்தகையவன்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அவன் மகா குருரனாகவும் நல்லவன் இல்லாதனாகவும் கெட்டவனாகவும் இருந்தான்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவனை ஆசிரிச்சு நம்மால் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னா கூட அவன் குருர சுபாவம் உள்ள நல்ல சுபாவம் இல்லாதவனாக இருந்தான், அவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யாரை போய் ஆசிரியக்கிறோமோ அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், அவன் மனசில் நம்மளுடைய இடம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம ஆசிரியக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அவள் கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான்னா, நன் சொத்து தன் சொத்துன்னு நினைக்கிறான். நாம் வந்து இவன் நம்ம தகப்பண்ணோ நம்ம ஃப்ரெண்டுன்னோ அப்படின்னு நம்ம ஒரு நம்மளுடைய ஒரு பிரேமைக்கு பாத்திரமான ஒரு பிரேமின்னோ நம்ம ஒரு நம்மளுடைய பிரேமிக்கு என்ன நம்ம நினைக்கிறது கிடையாது அவனை. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய அம்சம் இது, என்னுடைய ஜீவன், என்னுடைய சொத்து இது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ என்னாச்சுன்னா, நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லாத ஒருத்தம் உண்டு, நம்மளை தன் சொத்தாக நினைக்கிற உண்டு, நம்ம குழந்தைகளை நம்ம குழந்தை நம்ம பையன் அப்படின்னு அவன் நினைக்கிறோம் இல்லையோ, நம்ம அப்பா நம்ம அப்பா அம்மா அப்படின்னு நம்ம உறவு பாராட்டுறோம் இல்லையோ. கோடி மாதா சேர்ந்தாலும் கோடி தகப்பன் சேர்ந்தாலும் அவனுடைய பாசத்துக்கு அவன் நம்மக்கிட்ட வச்சுருக்கிற பற்றுக்கு ஈடு ஆகாதான் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்கிறான் திரும்பி திரும்பி. ஆயிரம் அம்மா கோடி அம்மா செஞ்சாலும் ஒரு அம்மா குழந்தைகிட்ட என்ன பாசம் போல அதை காட்டிலும் ஜாஸ்தி பிரியம் பாசம் வச்சிருக்கான் ஜீவன் இடத்துல பகவான் தன் சொத்து அப்படின்னு அபிமானிக்கிறான் அப்படின்டா. அப்ப சரி, அப்ப ரெண்டு விஷயம் ஆச்சு. ஒன்னு நம்மால அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, நம்ம பத்தி நம்ம கிட்ட பிரேமையோட அவன் இருக்கான். மூணாவது, பிரேமை இருந்தா சரி நம்மால ஆக வேண்டியது ஒன்றும் சரி, அவனுக்கு எல்லாம் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும் இல்லையோ. அவன் நல்லது பண்ணணும்னு நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் இருக்காப்பா, இவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் முடிஞ்சா நான் செய்வேன் ஆனால் என்னால் முடியாதே அப்படின்னு சொல்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில்? உண்மையாகவே அந்த மாதிரி சொல்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான்? அப்போ அந்த மாதிரி பகவான் வந்து என் சொத்து தான், அவன் வாஸ்தவன் தான், அப்படி என்கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிருக்கான் ஆனால் என்னால் காப்பாற்ற முடியாதே அப்படின்னு ஒருத்தங்கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணி புண்ணியம் இல்லையே அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இல்லை. சர்வசக்தன் சர்வஸ்வாமி சர்வசேஷி எல்லாத்தையும் சொத்தாவுடையவன், எதை வேணா எப்படி வேணா தலகீழ மாத்துவான், அடியானுக்காக எதை வேணா எப்படி வேணா மாத்தக்கூடியவன். என்ன பண்ணா தான் நினைச்சா எதை வேணா செய்வான். இப்ப அதான் சொல்றாரு, அவன் தமர் எவ்வினையர் ஆகிலும் எங்கோ அவன் தமரே என்று ஒழிவதல்லால் தன்னை அவத்த ஆசிரியிச்சுட்டான்னு வச்சுவான். எம்பெருமானவத்த ஆசிரியிச்சுட்டான். விஹித கர்மா நிஷித்த கர்மான்னு ரெண்டு. விஹித கர்மானா வேதத்துல வைத்திகனுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு, அவன் என்னென்ன காலத்திலேருந்து ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்படி இப்படி இருக்கணும், இன்னென்ன மாதிரி ஆரம்பிக்கணும், ஸ்வஸ்வரூப தியானத்துலேருந்து ஆரம்பித்து முதல்ல எழுந்து நம்ம ஸ்வரூபத்தை நம்ம காலத்திலேருந்து தியானம் பண்ணணும் காலத்தாலன்னு சொல்கிறது ஆன்மீகத்தில். இப்படியும் ஆரம்பித்து எவ்வளவோ சொல்கிறான் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி விஹித கர்மாவை கரெக்டாக பண்ணுறவன், விஹித கர்மா இல்லை தப்பையே பண்ணுறவன், அவன் தப்பு தான் பண்ணுவான், கரெக்டாக அவனுக்கு எதுவுமே பண்ண வராது. அப்படி ஒரு குரூப், எதுவுமே தப்பாக தான் அவனுக்கு புரியும், எதுவுமே குதர்க்கமாக தான் எடுத்துப்பான், எதுவுமே தவறாக தான் செய்வான். ஆனால் ஒன்றே ஒன்று கரெக்டாக செஞ்சுட்டான். என்னென்னா இவன் தான் எல்லாருக்கும் தலைவன் போல் இருக்கே, இவங்ககிட்ட நம்ம எதுக்கு ஒரு சரணாகதி பண்ணி வைப்போம் அப்படின்னு எம்பெருமான்ட்டு ஒரு சரணாகதி பண்ணி வச்சுதான் வச்சுவான். அவங்ககிட்ட எம்பெருமான் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தை. நிஷித்த கர்மாவே பண்ணுவான், நல்லதே பண்ண மாட்டான், நல்லது பண்ண வராதவன். பின்ன அவன் போய் எம்பெருமானே கதின்னு அடைஞ்சிட்டான். எனக்கு என்னமோ தோன்றது எல்லாத்துலேயும் உள்ளும் புறமும் வியாபிக்கிற ஒரு சக்தி உண்டுன்னு, அது இந்த பாரசாரதின்னு தான் இருக்கட்டும், இந்த பாரசாரதியை போய் நம்ம சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு எம்பெருமான பாதி நம்பிக்கையும் பாதி நம்பிக்கையும் இல்லாமையும் கிருத்திரிமமாக சரணடைஞ்சிடுறான்னு வச்சுப்போம். ஆனால் நிறைய பாபத்தை பண்ணுறான். இப்படி பாபத்தை பண்ணுறவங்ககிட்ட என்ன பண்ணுறான் பகவான், எப்படி நடந்துக்கிறான் யமதர்மன், அவன் என்ன பண்ணுறான் யமபட்டர்கள் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்? போன வாரம் இதே நாள், அதுக்கு முந்தின நாள் ரெண்டு வாரம் முன்னாடி சொன்னோம் அஜாமிள சரித்திரம் பாகவத சப்தாகத்தில் சொன்னோம். இங்கே இந்த அஜாமிளங்கிறவன் வைத்திகனாக இருந்தால் அத்தியனெல்லாம் பண்ணான், திடீர்னு காட்டுக்கு போனால் ஒரு தப்பான விஷுவல்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறா பெரியவா தப்பாக ஒரு ஸ்திரீ வந்து அவனுடைய புருஷனோட ஒரு வேட்டு வச்சு சேர்ந்துருக்கா அழகாக இருக்காவ பார்க்கறதுக்கு, பார்த்தவொடனே அவன் மனசெல்லாம் கழிஞ்சு போய்டுறது, அவளோடய இருந்துடுறான், நிறையா குழந்தைகளை பத்துக்கிறான். ஆனால் உடனே ஒன்று இவன் பண்ண இன்னைக்கோ சத்சங்கத்தில் இருந்ததோ அவன் தகப்பனார் பண்ண புண்ணியமோ என்ன காரணமோ எம்பெருமான் கிருபை என்ன பண்ணான்னா, தன்னுடைய கடைசி அவள்கிட்ட தனக்கு பிறந்த கடைசி குழந்தைக்கு நாராயணன் பேர் வைக்கிறான். நாராயணன் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வர். நாராயணன் பேர் வச்சுட்டா வச்சுக்கோ அம்மா நரகத்துக்கு போக மாட்டான், ஏன்னா திருப்பி திருப்பி நாராயண நாராயண நாராயணன் கூடுண்டே இருப்பாள் இல்லையா பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி. அதனால என்ன நாராயணா அப்படின்னு கடைசி சமயத்தில் உயிர் போகிறதுன்னு நாராயணன் பிள்ளைய கூட்டான், கடைசி பிள்ளைகிட்ட ஆசை நாராயணா அப்படின்னு அவனை கூட்டான், இவன் உயிர் பிரிஞ்சு கொடுத்து கரெக்டாக அந்த சமயத்தில். அப்போ என்ன பண்ணால் இந்த பக்கம் யமபட்டர்கள் அந்த பக்கம் விஷ்ணு பட்டர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறான், பேசும்போது சொல்கிறான் இவன் நாராயணன் சொல்லிட்டான், இவன் நாங்கள் விஷ்ணு லோகத்துக்கு அழிச்சுட்டு போகிறோம், என்ன தான் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் பகவான் பேரை சொன்னான், இவனுடைய மகாத்மியம் கிடையாது, அந்த நாராயணங்கிற சப்தத்துக்கு அந்த நாமத்துக்கு உண்டான அவ்வளோ பெருமை, இவனை நான் அழிச்சுட்டு போகிறோம், இல்லை நிறையா பாபத்தை பண்ணுறானே இவனுக்கு தண்டனை கொடுக்கணுமே நாங்கள், என்ன அக்கௌண்ட் கண்ணா பின்னான் இருக்கே நீ அழிச்சுன்னு போகிறேன்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் யமபட்டர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். நீ போய் இவனுக்கு என்ன நான் பண்ணணுங்கிறத நீ போய் கேளு, தர்ம யம தர்மனே அவங்க தலைவனை போய் கேளு அப்படின்னு சொன்னானே அவன் போய் அவன் சொன்னான் ஸ்வபுருஷமபி வீக்ஷ பாச பாசஹஸ்தம், ஸ்வபுருஷமபி வீக்ஷ பாசஹஸ்தம் வததி யம கீழ தசிய கர்ணமூலை, காதை கூட்டு காதில் வச்சு சொல்கிறான், கர்ணமூலே காதில் சொல்கிறானான், பரிஹர மதுசூதன பிரபன்னான் அப்படிங்கிறான். பரிஹர அவளை தவிர்த்துரு மதுசூதன பிரபன்னான், எம்பெருமான் அடியார் மதுசூதனனுடைய அடியார்கள் பிரபத்தி பண்ணவர்கள், அவனிடத்தில் எனக்கு ஒரு யோக்கியதையும் கிடையாது, நீ உன்னுடைய சக்தினாலே என்னை காப்பாற்றினா தான் உண்டு, இதோ ஒரு திருத்துழாயிர துளசி எடுத்து நான் நல்ல சுத்த மனசோட எம்பெருமான் திருவடியில் அர்ப்பணம் பண்ணேன், இதை வச்சு உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு நீ எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் சுத்த மனசோட நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வந்து இதுதான் பிரபன்ன லட்சணமா. அப்படி நான் நல்ல சித்த சுத்தியோடு இது எம்பெருமான் கிருபை எல்லாம், எம்பெருமான் தான் நம்மளுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தான், இப்படி எம்பெருமானை நினைக்க வைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு சித்த சுத்தியோடு அடி மனசுலேருந்து வேறு எதுவும் நினைக்காமல் இந்த எண்ணத்தோடு ஒரு நாள் திருத்துழாயினா இவன் என் திருவடியில் போட்டுட்டாயா, அதனால் இவனுக்கு நான் நல்ல கதியை கொடுக்குறேன் அப்படின்னு நீ ஒரு காரணம் தேடினேன்னா சத்தியமாக உனக்கு கிடைக்காது, ஒரு காரணம் கூட கிடைக்காது உனக்கு. பின்னா நீ என்ன பண்ணணும், நான் தர்ம நிட்டோஸ்மி நான் ஆத்மா வேதி நான் பக்திமான், எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்னை பற்றி என் ஆத்மாவை பற்றி ஞானம் பண்ணி அது தெரிஞ்சுனவன் இல்லை, நான் தர்ம தர்மத்தை பண்ணவன் இல்லை, நான் ஆத்மா வேதி நான் பக்திமான், பக்தி பக்தியும் கிடையாது. பின்ன என்னென்ன, எனக்கு வேறு கதி கிடையாது, நீ தான் கதி, எனக்கு இந்த யோகியதெல்லாம் வராது, மனசு சுத்தமாக ஆகாது, ஆனாலும் எனக்கு நீ தலைவர்னு தெரிஞ்சிருக்கு, உன்னை வந்து நான் சரணடைகிறேன், நீ காப்பாற்று அப்படின்னு விழுந்தவன்னா பிரபந்தன் இவன் பிரபத்தி. அப்படின்னா இந்த மாதிரி பண்ண பிரபலர்கள்லாம் இந்த மாதிரி அயோக்கியர்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை, மகா யோக்கியத்தை உள்ளவர்களே இந்த பிரபத்தியை தான் பண்ணியிருக்கான், ரொம்ப யோக்கியத்தை உள்ளவர்கள் ஆழ்வார்களாட்டு இருக்கிறவாள் என்ன பண்ணுறாங்க, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற ஆண்டு. நீ என்ன பண்ண போகிறேன், இந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணுறியா அதை வச்சு உனக்கு நான் பறை தரேன், பறை பறை தானே கேட்குறா ஆண்டாள் கைங்கிரி ஸ்ரீயை கேட்குற எம்பெருமான இடத்துல கூட இருந்து கைங்கரியம் பண்ணுற எம்பெருமானுடைய முகோல்லாசத்துக்காக கைங்கரியம் பண்ணுற பாக்கியத்தை கேட்குறா பறையின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு கொடுக்குறேன் அது எல்லாத்தையும் நான், அதெல்லாம் கிடையாது. சரி சாஸ்திரத்தில் சொல்கிறது நீ உட்காந்து சாப்பிட்டா புண்ணியம், உட்காந்து சாப்பிடுவேன் அதெல்லாம் கிடையாது, கறவைகள் பின் சென்று நடந்து அது பாட்டு நடந்து போயிட்டுருக்கோம், நாங்கள் பின்னாடி நடந்துட்டே வாயில் தூக்கி போட்டுப்போம் அந்த அப்படி கூட நீ ஒரு புண்ணியம் தேடிடாது எங்ககிட்ட அது கிடையாதுங்கிறான், ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணால் அதுக்கு வியாஜம் அப்படின்னா என்னென்ன, ஆண்டாளாட்டம் தாயார் சாட்சாத்து தாயார் அவளுக்கு உள்ள யோகியதை அவளுக்குள்ள பரிபக்குவம் யாருக்குமே கிடையாது, அவளே என்ன சொல்கிறா அந்த தனக்கு இருக்கிற யோகியதை எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடியில் அர்ப்பணம் பண்ணிவிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கிருபையினாலாம் எம்பெருமான் அடையிறது அப்படின்னு வச்சுட்டுருக்கான். இது மகா வித்யா, வித்தியிலையும் வித்திய பெரிய வித்திய, அது யோகத்தினால தபஸினால மந்திரத்தினால யாகத்தினால எப்படி அடையிறத காட்டில் எல்லாம் கைவரப்பற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணார்னா, எங்களுக்கு யோக்கியதாம்சம் கிடையாது, உன் கிருபையினால நீ காப்பாத்து, இது பிரபத்தி, எம்பெருமான் எம்பெருமானுடைய கிருபையினால எம்பெருமான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு எம்பெருமான் திருவடியில் போய் விழுறது யோக்கிய ரிஷிகள்லாம். இது யார் காட்டி கொடுத்தா சரபங்கர் முதலான ரிஷிகளே அதான் பண்ண, ராமன் வந்த உடனே எல்லாத்தையும் என்னுடைய புண்ணியெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பண்ண, இவர் பண்ண தபஸ் இவர் பண்ண புண்ணியெல்லாம் ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா இவர் எங்கே போவார், இந்த புண்ணியத்தை வச்சுருந்தானே இவர் பிரம்மலோகம் போயாகணும், அவருக்கு தான் தெரியும் அந்த சூக்ஷமம் எல்லாத்தையும் ராமன் இடத்துல விட்டார், ராமன் கிருபையினால ராமனுடைய சாயுஜ வைகுண்ட பதவி அடைஞ்சார். அப்போ என்ன நீ உங்க இதெல்லாத்தையும் உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன், நீ கிருபை பண்ணு, இப்போ நீ இருக்கிற வரைக்கும் எம்பெருமான் சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணுறான், கைங்கரிய ரூபம் பகவத் கைங்கரிய ரூபம்னு சங்கல்பம் பண்ணு, எதுக்கு கைங்கரிய ரூபம்னு சங்கல்பம் பண்ணுறான்னா எம்பெருமான் கைங்கரியமாக இருக்கட்டும் எனக்கு ஒரு நல்லது வரணுங்கிறதுக்காக நான் பண்ணலை, உன் சந்தோஷத்துக்காக பண்ணுறேன், பின் எனக்கு நல்லது நீ என்ன பார்த்து பண்ணுறியோ பண்ணு, இந்த ஜபத்தினாலேயோ இதனாலேயோ எனக்கு ஒரு நல்லது வரணும்னு எனக்கு இல்லை, நீ கிருபையினால பண்ணு அப்படின்னு எம்பெருமான் அடம் முடிக்கிறது. அப்போ பரிகர மதுசூதனா பிரபன்னான், இந்த மதுசூதனர்களை இந்த மாதிரி ஆசிரியிச்சது பிரபத்தி பண்ணவர்கள் இருக்காளே இவா கிட்ட போயிடாத அப்படின்னு சொல்லணும், நீ போகவே போகாது அவகிட்ட, பின் அவளுடைய அக்கௌண்ட்டில் அதெல்லாம் அவன் நேராக பார்த்து தான் நேராக பார்த்துக்கிறேன் பகவான், அவன் நேராக அது என்ன உண்டோ அது எப்படி சரி பண்ணுறதோ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவர்களை எப்படி அவர்களை எப்படி அவர்களுடைய பாபத்துக்கோ புண்ணியத்துக்கோ அவர்களுக்கு என்ன எது எப்படி கொடுக்கணுங்கிறது எம்பெருமான் தான் நேராக கண்ட்ரோல் பண்ணிக்கிறான்ட்டானான், அதனால் நானே அவங்ககிட்ட போகிறதில்ல நீயும் போகாதாங்க, தெஜப்பட்ட தூரத்தரையான தானே பாப்பான்னு அப்படி இதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம் இதெல்லாம் எடுத்திருக்கான் இதுக்கு வியாக்கியானம். அப்போ என்னென்னா அவன் தமர் எம்பெருமான் அடைஞ்ச தமர்கள் எவ்வினையராகிலும் என்ன பாபமோ புண்ணியமோ என்ன எப்படி பண்ணிருந்தாலும் எங்கோர் அவன் தமரே, யமதர்மன் என்ன சொல்லுவானா யமபட்டர்கள்லாம் என்ன தருவானா, எங்கோன் அவன் தமரை அவனுடைய பரம வைஷ்ணவன் பாய்வன் அப்படின்னு சொல்லிடுவாளாம், அவன் என்ன பிரபுரகம் அந்யன்றுனாம் என்ன வைஷ்ணவானாம் அப்படிங்கிறான், பாக்கி மனுஷர்களுக்கு நான் பிரபு, ஏன்னா அவர்களுக்கு இப்போ பிறக்கணும் இப்போ சாகணும்னு முடிவு பண்ணுறான் இல்லையோ யமதர்மன், அதனால் பிரபுங்கிறான், பிரபுரகம் அந்யன்றுனாம் அந்நியர்களுக்கு நான் பிரபு, என்ன வைஷ்ணவானாம் விஷ்ணுவை ஆசிரியிச்ச அடியார்களுக்கு நான் பிரபு இல்லை அவன் தான் நேர அவன் பிரபு. அப்போ என்ன பண்ணான், எங்கோர் அவன் தவறே என்று ஒழிவதெல்லாம் களம் போடுவாவா அங்கே வரமாட்டான், நமன் தவறால் ஆராயப்பட்டு அறியார் கண்டீர், நமன் தவறுனா யமபட்டர்கள் அவர்கள் வந்து இவளை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவில் அவள் இல்லையா, ஆராயப்பட்டு அறியார் கண்டீர், அரவணை மேல் பேராயருக்கு ஆட்பட்டார் பேர் அரவணை மேல், இது ஒரு சுவாரஸ்யம் அரவணை மேல், அதாவது ஏன் இங்கே அரவணை மேல் பேராயர்னு சொல்லணும், ஆதிசேஷனோட கூடின எம்பெருமான் அப்படின்னா இவன் ஆச்சாரியனாக வந்தான். இந்த ஆதிசேஷனில் ஆதிசேஷன் தான் ராமானுஜனாக வந்தான். இப்போ ராமானுஜனை முன்னிட்டு அவனை அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வினைங்கிறது ஆராயப்பட மாட்டாது. அவன் என்ன சொன்னான்னா, உன்னுடைய சம்பந்திகளுக்கு நான் மோட்சம் தரேன் அவனு எம்பெருமானார்கிட்ட சொன்னான். ஒரு பங்குனி உத்தர திருநாளில் ராமானுஜரை போய் சேவித்த உடனே சரணாகதி சேர்த்தியில் எம்பெருத்தா பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் ரங்கநாதனும் நாங்கள் ஸ்ரீரங்கநாச்சியார் சேர்ந்திருக்கிற சமயத்தில் இவர் போய் சரணாகதி பண்ண உடனே உனக்கும் உன் சம்பந்திகளுக்கும் உன் ஆசிரியர்களுக்கும் அவர் ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டான். அவன் தான் அரவணை. அரவணைனா யாருன்னா ஆதிசேஷன். அவன் தான் எம்பெருமானாராக வந்தான், அவன் தான் லக்ஷ்மணனாக வந்தான், அவன் தான் பலராமராக வந்தான், அவரே தான் ராமானுஜனாக வந்தான். அப்போ அரவணை மேல் பேராயருக்கு ஆட்பட்டார்னு சொல்லுவானே அப்படின்னா, அவனை போய் சேவிச்சுட்டா எம்பெருமானாரை முன்னிட்டு நீ ராமானுஜனை முன்னிட்டு எம்பெருமானை போய் நீ அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு எம்பெருமானை நீ அடைஞ்சாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், நீ எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு தாயார் கேட்குறான். மாறி எல்லாம் சுவாபதேசம், ரகசிய அர்த்தம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ளது. இது நேர் வியாக்கியானம் இல்லை. மாறி மலைமொழிஞ்சில் மன்னி கிடந்திறங்கும் சீரியசிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மேற்பங்க வெப்பாடும் பேர்ந்து முருகிருந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று மிங்கனையை பொந்துருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படிங்கிற எப்படி அனுகிரகம் பண்ணணும், நீ அங்கே வந்து உன் சிம்மாசனத்தில் உட்காந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு கேட்குறான். யார் சிங்காசனம் சென்றால் குடையாம் இந்த ஆழ்வார் சொல்கிறார், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் அப்படி யாருன்னா இந்த ஆதிசேஷன் தான். அப்படின்னா நீ என்ன பண்ணுற, இந்த ராமானுஜன் ஒன்று இருக்கே இந்த ராமானுஜனுங்கிற அதான் சிங்காசனம் உனக்கு ராமானுஜன். அப்போ ராமானுஜனை முன்னிட்டு நீ எனக்கு கிருபையை பண்ணிவிடு அப்படின்னு ஆண்டாளே கேட்குறான்னா ரகசிய அர்த்தம், அவனை முன்னிட்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிவிடு. அவனை முன்னிட்டு நீ அனுகிரகம் பண்ண என்னன்னா நிற்கிற அவனுக்கு உன்னுடைய பாப புண்ணியத்தை அவன் பார்க்க மாட்டானான். நீ வந்து சரணாகதி பண்ணிட்டான், என்னை முன்னிட்டு சரணாகதி பண்ணிவிட்டு அவனை நீ திறந்து விட்டுடியா, அவனை விட்டுவிடு நீ இங்கே மோட்ச லோகத்துக்கு அப்படின்னு எம்பெருமான் சொல்லிவிடுவானா. அதனால என்னென்னா அரவண மேல் பேராயர் காட்பட்டார் பேர். அதனால் இதோட சுவாரஸ்யம் வியாக்கியானத்தில் இது இல்லை, இப்படி சொல்லலாம் அரவண மேல் பேராயர் காட்பட்டார் பேர் அப்படின்னா. ஏன் அரவண மேல்னு சொல்லணும், இங்கே வேறு ஏதாவது சொல்ல வேண்டியதானே. எம்பெருமானுக்கு சமுத்திரத்தில் படுத்துட்டுருக்கிறவன் சொல்லலாமே, காலோ அடலோதம் அப்படின்னு சொல்கிறா அந்த சமுத்திரத்தை, அது காலையில் எப்போ கண் வளரும் அப்படிங்கிறா. அது மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம்னு சொல்லலாமே, இங்கே அரவண மேல் பேராயர் காட்பட்டார் பேர் பெரியவாச்சம் பண்ண இன்னொன்று சொல்கிறார். ஒரு குழந்தைக்கு அந்த பேரை வச்சுட்டான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அடியார் அவன் அப்பாவுக்கு, அவருடைய பேரை வச்சுட்டான்னு வச்சுப்போம், ராமானுஜன் பேர் வச்சுட்டான் குழந்தைக்கு, ஏன்னா ராமானுஜர் ரொம்ப பிடிக்கும், எதிராஜன் ரொம்ப பிடிக்கும், எதிராஜான்னு பேர் வச்சுட்டான் குழந்தைக்கு. எதிராஜன் எப்போ பேர் வச்சுட்டானோ, எம்பெருமானோட அடியாரோட பேரை எப்போ வச்சுட்டானோ, அந்த பேர் யம சதஸில் படிக்கப்படாது, யம சதஸில் அந்த பேரை படிக்க மாட்டான் யமன், பாபம் அது அவனுக்கு, அதனால் படிக்க மாட்டான். அப்போ எம்பெருமான் நேரம் எடுத்துப்பான் இவனுடைய லோக யோகக்ஷேமத்தையோ இவனுடைய நிர்வாகத்தையோ அப்படிங்கிறதுனால, அவன் தமர் எவ்வினியர் ஆகிலும் எங்கோ அவன் தமரே என்று ஒழிவதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்ட அரியார் கண்டி அரவண மேல் பேராயர் காட்பட்டார் பேர். இது 55வது பாசுரம்.
பேரே வரப்பிதற்றலல்லால் எம் பெம்மானையாரே அறிவாரது நிற்க, பேரே வரப்பிதற்றலல்லால் எம் பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க, நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னையன் பேரேப்பிதற்றலல்லால் எம்பெம்மானை ஆரே அறிவாரது நிற்க, நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலந்தன்னயல்
பின்ன தபஸ் பண்ணி அவனை ஈஸியாக பிடிச்சி விடலாம் அப்படின்னு சொல்கிறானே அது பொய்யா அப்படிங்கிறது சொல்கிறார். நீ தபஸ் பண்ணி அவனை பிடிக்கிறதோ வேறு மார்க்கத்தில் எம்பெருமானை பிடிக்கிறதோ எல்லாம் என்ன அப்படின்னா பேரே வர பிதற்றல் அப்படின்ற அழு. பின்ன பாக்கி மார்க்கங்கள்லாம் அவன் சொல்லுக்கான கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் இதெல்லாம் பொய்யா, எம்பெருமான் சரணாகதி அப்படி கிடையாதான். அவனுடைய பேரு அதனுடைய கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல வராதான் அப்படிங்கிறது இந்த ஆழ்வார். பேரே வர பிதற்றல் அல்லால் என் பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க சாஸ்திரமும் உண்டு சாங்கேத்தியம் பாரிகாசியம் வாஸ்தவம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. எம்பெருமான திட்டுறது ஏசினார் உயிந்து போனார் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிசுபாலன் முதலானவர்கள். வேடிக்கையாகவும் ஸ்மரிக்கலாம் சாங்கேத்தியம் பாரிகாசியம் வேடிக்கையாகவே எம்பெருமான் சொல்கிறது. அப்போ கூட அனுகிரகம் பண்ணுறான், திட்டினாலும் அனுகிரகம் பண்ணுறான், நீ புகழ்ந்தாலும் அனுகிரகம் பண்ணுறான். அவன் எம்பெருமான் பேரை நீ சொன்னதுனாலையும் எம்பெருமானை நீ நினச்சதுனாலையும் உனக்கு அனுகிரகம் அப்படின்னு சொன்னால் நீ சித்தசுத்தியோடு பிரமாதமாக சொன்ன அதனால் அனுகிரகம் பண்ணான்னு சொல்கிறதுக்கு இல்லையா. ஏன்னா திட்டினவனுக்கு அனுகிரகம் இருக்கே, கேலி பண்ணவனுக்கு அனுகிரகம் இருக்குது, ஏன்னா அவனே நினச்சிட்டு இருக்கிறதுனால. அப்போ என்னென்ன அவன் கிருபையினாலே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறான். பேரே வர பிதற்றல் அல்ல என் பெம்மானை இவருக்கு எப்படி தெரியும். ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிலான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாகவதத்தில் சொன்னோம். இது கூட உந்தி தாமரையில் நான்முகனை நான்முகனுடைய உலகம் தாமரை போல் இருக்கு. இந்த தாமரை இல்லை, நம்ம தாமரை ஆட்டம் இருக்குன்னா இந்த தாமரை நினச்சக்கூடாது. எட்டு தளம் இருக்குது, எட்டு திக்குக்கு மேலே அதில் அந்த எம்பெருமான் நாபியிலேருந்து வர அந்த தாமரை அதனுடைய இதழ்கள் திக்க குறிக்கிறது. பிரம்மாங்கிறவன் எம்பெருமானுடைய அந்த தாமரையில் ஆவிர் பவிக்கிறான். அஜன் அப்படின்னு பேர் அவனுக்கு. ஆத்ஜாயத்தே அஜஹா இத்தியஜா ந ஜாயத்தே இத்தியஜா அப்படின்லாம் அவனுக்கு. ஏன்னா ஸ்ரீ புருஷ சம்பந்தம் இல்லாமல் அவதாரம் பண்ணுறதுனால அஜன். எம்பெருமான் சங்கல்பத்தினால நேராக ஆவிர் பவிக்கிறதுனால அஜன். இப்போ குழந்தை பிறந்தா என்ன உடனே இப்படி திரும்பி குழந்தை இப்படி மேலே இப்படி பார்த்ததுன்னா அம்மா தெரியவே மாட்டாளா குழந்தைக்கு, தெரியணுமா வேண்டாமா. அதுபோல் இவனுக்கு இவன் வந்தோமே பிறந்தோமே நம்ம வந்திருக்கோமே எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு உனக்கு தெரியலையாம். பிரம்மா பிறந்த உடனே பகவான் தெரியல கண்ணுக்கு. நேரே கடிக்கமல துள்ளிருந்தும் காண்கிலான் அப்படின்னு சொல்கிற அதான் சொன்னோம் அந்த பாகவதத்தில் ஒரு நாள் சொன்னது. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாகவதத்தில் இருக்க மாதிரி நான் சொல்கிறேன். 14வது வருணம் 21வது வருணத்தில் 2 அட்சரம் தெரிஞ்சுதான், ஒன்று தா ஒன்று பா அப்படின்னா தவசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தானோ. நாம் எங்கேருந்து வந்தோம் நேரே கடிக்கமல பக்கத்தில் இருக்கிறவனுக்கே தெரியலையா அப்படிங்கிறார் ஆழ்வர். நீ பேர் சொல்லி எம்பெருமானை கண்டுபிடிச்சிட்டேன், தபஸ் பண்ணி எம்பெருமானை கண்டுபிடிச்சேன், நீ சமாதிஸ்தான் இருந்து எம்பெருமானை சாட்சாத்கரிச்சேன் அப்படின்லாம் நீ சொல்கிறையே அதெல்லாம் விடு. நேரே கை முதல்ல எம்பெருமான சிருஷ்டி பண்ணான அந்த பிரம்மா அப்பா பரமேஷ்டி, அவன் 4 முகத்தினாலையும் 4 வேதத்தையும் ஓதக்கூடியவன், அவனுக்கு உள்ள யோகிகளுக்கெல்லாம் தலைவன் அவன். அப்பேற்பட்டவனுக்கு எம்பெருமான் தெரியலை. அவன் என்ன பண்ணானா எம்பெருமானை நினச்சி தபஸ் பண்ணான் தான் எங்கேருந்து வந்தோன்னு. அப்புறம் எம்பெருமானு தெரிஞ்ச உடனே எம்பெருமான் என்ன சொல்கிறான் அவர்கிட்ட என்ன சொல்கிறான், நீ இது தபஸு பண்ண யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தபஸ் பண்ண அதனால் நான் தெரிஞ்சேன்னு நினைக்காதே, அதனால் நான் தெரியலை. தபஸு பண்ணணும்னு உன்னை தூண்டினது நான் தான், உன்னை தபஸு பண்ணுறதுக்கு சக்தி கொடுத்தது நான் தான், அந்த தபஸுன்னு ஒன்று இருக்க அந்த தபஸுங்கிற விஷயமாக இருக்கிறது நான் தான், அப்போ என்னால் தான் நீ என்னை தெரிஞ்சுண்டு அப்படின்னு சொல்கிறான் பகவான் பிரம்மாட்ட. கண்ணன் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன வியாக்கியானம் பண்ணுறன்னா நல்ல இடம் உடையவன். ஏன்னா அவங்ககிட்ட தான் இவன் ஆவிர் பவிச்சான், பிரம்மா தன்னிடத்துல இருக்க மாதிரி தன்னை ஆக்கிண்டான் அதனால கண்ணன் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். கண்ணனு பார்க்க முடியலையே, கண்ணன் அடிக்கமலன் தன்னையன், எம்பெருமானுடைய திருவடியோ எம்பெருமானுடைய திருமக மண்டலத்தையோ பார்க்க முடியல அவனுக்கு. அப்போ என்ன பண்ணனா எம்பெருமான் தன் கிருபையினாலே அவனுக்கு காட்டி கொடுத்தான். பேரே வர பிதற்றல் அல்ல இவன் பிதற்றுறது தான் சரி. இவன் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சொல்கிறது நீ தபசு பண்ணுறது எல்லாம் ஒரு பிதற்றல் போல தான், எம்பெருமான் கிடைக்கிறது என்ன எதுனால என்ன அவனுடைய கிருபையினாலே எம்பெருமான் கிடைப்பான் அப்படின்னு பேரே வர பிதற்றல் அல்லால் எம் பெம்மானே. பின்ன நீ எப்படி தெரிஞ்சுட்ட இந்த விஷயம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஆழ்வாரை கேட்ப முடியும். பிரம்மாவுக்கே தெரியல, உனக்கு எப்படியா தெரியும் அந்த பிரம்மா பண்ண சிருஷ்டியில் வந்த வந்தானே நீ அப்படின்னா எம் பெம்மான் அப்படிங்கிறார். எம் பெம்மானேங்கிறார் கண்ணனை பகவானை. ஏன் எம் பெம்மானேன்னு சொல்லுவானே அப்படிங்கிறது சொல்கிறேன். எம்பெருமான் காட்டவே கண்டா பாதகமல நல்லா ஆடி உந்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையோ, நேராக பார்க்கலையா, எம்பெருமான் கிருபையினால் நான் கண்டேன், எம்பெருமான் கிருபை பண்ணுறான் எனக்கு, எம்பெருமானுடைய கிருபையினால் நான் கண்டதுனால என்ன, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அவன் கொடுக்குறான் அப்படின்னா. யோகிகள் இருக்கா, பக்தர்கள் இருக்கா, ஒருத்தர் அனுபவம் மாட்டான், எல்லாம் உட்காந்து ஒரே மந்திரம் தான் எல்லாரும் சொல்கிறான், கண்ணை மூடி தபஸ் பண்ணுறான், தியானம் பண்ணுறான், ஒருத்தருக்கு கிடைக்கிற அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரே மாதிரியான அனுபவம் கிடைக்கிறது இல்லையே, கிடைக்கிறது கிடையாது, ஒரே மாதிரி அனுபவம் எல்லாருக்கும் இருக்காது, அனுபவத்துக்கு அனுபவம், அனுபவத்துக்கு அனுபவம், அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒருத்தனுக்கு சீக்கிரம் கிடைக்கிறது, ஒருத்தனுக்கு லேட்டாக கிடைக்காது, அந்த நேரத்துலேயும் தாரதமியம் இருக்குது அவனுடைய சித்தசுத்தியை பொறுத்து. ஒரே மாதிரி கிடைக்கிறது அவன் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு அனுபவம், அவனுடைய தபஸினுடைய சக்தியை பொறுத்து தான் அவனுக்கு அனுபவம் அப்படின்னு எம்பெருமான் விதிச்சு வச்சுருக்கான். அதை தாண்டி அனுகிரகம் பண்ணுறதுக்கு சக்தியும் எம்பெருமான் வச்சுருக்கான், ஆனால் இப்படி தானே இருக்குது. அதனால் நான் தபஸு பண்ணி ஒருத்தனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தபஸினுடைய சக்தி எவ்வளவோ அது பிரகாரம் தான் நீ கண்டுபிடிக்க முடியும். அப்போ எம்பெருமான் தன்னை தானே நேரம் உனக்கு உபகரிப்பான், தன்னை தானே கொடுத்துருவான் அப்படின்னா என்ன, எம்பெருமான் உனக்கு எவ்வளோ கிருபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவ்வளோ கிடச்சிருவான். அதனால எம்பெருமானுடைய கிருபையினால் கிடைக்கிறதா. அப்போ ஏன் பண்ண, இப்போ ஏன் வேதத்தை எடுத்து எழுதுகிறா ஆதிசங்கர பகவத்பாதர்களோ பகவத்பாதாளோ சுவாமி எம்பெருமானாரோ மத்வரோ எல்லாருமே ஏன் வேதத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம் எழுதி பிரம்மசூத்திரத்தை எடுத்து அது அர்த்தம் ஏன் எழுதணும், எழுத வேண்டிய அவசியம் என்ன, இவர்கள் தபஸ்னால் கண்டுகொள்ளக்கூடாதுன்னா இதுக்கு முன்னாடி ரிஷிகள்லாம் பல பேர் தபஸ்னால் கண்டுபிடிச்சிருக்கா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்ன விஷயம் ஒரு ரிஷி சொல்கிற மாதிரி ஒரு ரிஷி சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, ஒரு யோகி சொல்கிறதுக்கு இன்னொரு யோகி சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, அனுபவத்தில் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனால் ஆம்நாயம்னோ அபௌருஷேயம், ஒருத்தரால் பண்ணப்படாத பொருள், ஆதியாக இருக்கிற பொருள், என்றைக்குமே அழிவில்லாத பொருள் எம்பெருமானுடைய ஞானம் அப்படின்னு சொல்கிற வேதம், வேதத்தில் சொன்ன பிரகாரம் நீ சொல்லணும் அப்படின்னு வேதத்தை எடுத்து நம்ம சொல்கிறா. ஏன்னா இப்போ நம்ம மனுஷன் நம்ம அனுபவித்து கண்டுபிடிச்சா தானே அப்படின்னு மனுஷன் சொன்னான்னா, நீ அனுபவித்து கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கோ அது அதில் இருக்குது, நீ அனுபவித்து கண்டுபிடிக்காத என்ன விஷயமோ அதில் இருக்குது. அப்போ நீ அனுபவித்து நீ என்ன உன்னுடைய சொந்த அனுபவத்தினால நீ என்ன தெரிஞ்சுக்கிறியோ அது உன்னுடைய தபஸு மட்டும் அந்த அளவு மட்டும்தான் அது இருக்குமே ஒழிய, தபஸில் உள்ள தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி உன் அனுபவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். வேதங்கிறது அபௌருஷேயமாக இருக்கிறதுனால எம்பெருமானுடைய ஞானத்தினுடைய சொரூபமாகவே வேதம் இருக்கிறதுனால அது எம்பெருமானுடைய ஞானம் எத்தகையதோ அந்த அளவுக்கு விரிஞ்சும் அந்த அளவுக்கு சத்தியமாகவும் இருக்கும், அதனால் வேதத்தை எடுத்துக்கணும். வேறு இன்னொரு வழி என்னென்னா, இப்படி இல்லாமல் எம்பெருமான் நேரே அனுகிரகம் பண்ணிவிடுறான்னு வச்சுப்போம், நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்றான், தன்னுடைய சகல விபூதி ஐஸ்வர்யங்களையும் காமிச்சு கொடுத்துட்றான்னு வச்சுப்போம். அப்போ எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அடையிறவனுக்கு தன் தபஸ்னால் அடையலவன், எம்பெருமான் கிருபையினால் நேராக அடையிறான். அப்போ அவனுக்கு என்னென்னா, என் பெம்மான் அப்படிங்கிறவர் ஏன் சொல்கிறேன், எனக்கு எப்படி தெரியும் பிரம்மாவால் புரிஞ்சிக்க முடியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன் எம்பெருமானன் நீர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் நேராக காமிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு வேற ஆழ்வார் சொல்கிறாரா, இது என்ன சொல்கிறார், அதான் சொன்னேன், அவன் மயர் வேற மதிநல மருளினன், எல்லா உச்சியானி கொம்புக்கு போயிட்டு அங்கே ஒரு சந்தேகம் இருக்கும் எப்பேற்பட்ட அடியாருக்கும் யோகிகளுக்கும் தபஸ்னால் சந்திக்கிறவர்கள் சாதிக்கிறவர்கள், ஆனால் மயர் வேற மதிநல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை இதுதான் சத்தியம் இதுதான் கரெக்டுன்னு சொல்லணும், இதுக்கு மேலே ஒரு சத்தியம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்ல வரணும். அப்படி யாராவது ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால் அது இல்லை அப்படிங்கிறத அவ மனசு புரிகிற மாதிரி சொல்ல வரணும். அப்போ என்னென்னா, சந்தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானம் எவனுக்கு உண்டோ அவன் என்ன பண்ணுறான், அவன் கொடுக்குறான், ஞானஸ்வரூபனாகவே இருக்கிறவன் மயர் வேற மதிநலம், மயர்வுனா சந்தேகம், மதிநலம் அருணினா அதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 56வது பாசுரம். தான் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்றார். அய நின்றவல் வினய அஞ்சி நஞ்சியே உயனில் திருவடியே ஏர்வான் நயநின்ற நன்மாலை கொண்டு நய நின்ற நன்மாலை கொண்டு நமோ நாரணாவென் சொல்மாலை கற்றே நன்
மாலை கொண்டு நமோ நாரணாவென்னும் நமோ நாரணாவென்னும் நமோ நாரணாவென்னும் சொல்வாலை கற்ற தொழுது அயனின்ற வல்வினைய அஞ்சினி உயனில் திருவடியே சேர்வான் அயனின்ற நன்மாலை கொண்டு நமோ நாரணாவென்னும் சொல்மாலை கற்றேன் தொழுது
இப்படி ஏதோ ஒரு மார்க்கத்தில் போய் எம்பெருமான அடைய முடியுமா அடைய முடியாதாங்கிற சந்தேகத்தோட என்னுடைய வல்வினைகளையும் நினைத்து எம்பெருமானை அடைய முடியுமா முடியாதாங்கிறதையும் நினைத்து எம்பெருமானை அடைவதற்காக உய்வதற்காக அஞ்சினேன் என்னென்ன என்ன அஞ்சினேன்னா என்னுடைய வல்வினை நினைத்து அஞ்சினேன். பின்ன உனக்கு என்ன வேணும்? உய்வு வேணும். உயனின் திருவடியே சேர்வான் நயனின்ற நன் மாலை கொண்டு உயர்ந்த நயம் நின்றன உயர்ந்த சாஸ்திராதிகளிலே சொல்லப்பட்ட நன்மாலை அப்படிங்கிற என்ன அது கொண்டு நமோ நாரணா என்னும் சொல் மாலை கற்றேன் தொழுது அப்படின்னு திருவிஷ்டாட்சரம் அந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடிய திருவிஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய இதுதான் வேதத்தினுடைய சாரங்கிறார். நன் மாலை கொண்டு சாஸ்திரத்தினுடைய சாரம் இந்த அஷ்டாட்சர மந்திரம் என்னென்ன சொல்கிறது அது பல விஷயங்களை சொல்கிறது. உன்னுடைய நம்மளுடைய நிலைப்பாடு என்ன எம்பெருமானோட நிலைப்பாடு என்ன உலகங்கிறது என்ன எல்லாத்தையும் சொல்லித்தரது அந்த நமோ நாரணாங்கிறது அந்த சொல்மாலை கற்றேன் தொழுது. இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன்? உய்வதற்கு உன் திருவடியே அடைந்தேன் உன் திருவடியே சேர்ந்தேன். இந்த நாராயண நாமத்தை அவன் தவறு எப்பினராகினும் அஜாமலன் இந்த நாராயண நாமத்தை தான் சொன்னான். இந்த நாராயண நாம எதை சொல்றது? நாரம்னா ஜீவக்கூட்டம் ஜீவகோடிகள் நாம் எல்லாரும் இதெல்லாம் பிரேரணை பண்றவனா இதுக்கெல்லாம் கதியாக ஒருத்தன் இருக்கான் அவன் நமோ அதான் நாராயணன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒத்தனுக்கே ஒத்தனுக்கு தான் அந்த திருநாமம் அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதா அப்படிங்கிறது சொல்லிய வேதம் எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யதே ஏ ஸ்ருயதே பிவா அந்தர் பகிஷ்சதத் சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதா எல்லா இடத்துலையும் நாராயண ஸ்வரூபம் தான் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுட்டேன் எம்பெருமான் கிருபையினால் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். தொழுதேன் உன்னை தொழுதேன். சுகரை பற்றி சொன்னோம். சுகபிரம்மன் எப்படி இருந்தார்? வியாசர் வந்து யாகம் பண்ணுறார் இந்த பாகவதத்தை சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ணுறார். ஒருத்தருக்கு இதுக்கு நல்ல அதிகாரி வேணும் அப்படின்னு அப்போ நம்ம பிள்ளைக்கே சொல்லலாமே இந்த பிள்ளை எப்படி அவதரித்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். யாகத்திலேருந்து வந்தவன் வியாசர் யஜ்ஞம் பண்ணி யஜ்ய குண்டத்திலேருந்து அவதரித்தவர் சுகர் பால ரூபத்தோடையே இருப்பார். 14-15 வயசு குழந்தை போல பையன் போலேயே இருப்பார். அவதூத்தராக எல்லா இடத்துலையும் திரியவர் அதே ரூபத்தோடு இருப்பார். வயசே ஆகாது. திவ்ய சரீரம் யாகத்திலேருந்து வந்ததுனால இந்த பாகவதங்கிறது உயர்ந்த அர்த்தத்தை சொல்கிறது. இது மோக்ஷ கிரந்தம். இகத்திலையும் என்ன வேணுமோ அதையும் கொடுக்க போகிறது. லோகத்தில் என்ன தேவையோ அதையும் கொடுக்க போகிறது. மோட்சத்தையும் கொடுக்க போகிறது. இது உத்தம அதிகாரிக்கு சொல்லி வைக்கணும். யார் இதுக்கு தகுதியானவனோ அவனுக்கு இதை சொல்லி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்ம குழந்தை இந்த யஜ்ஞ குண்டத்திலே வந்து இந்த சுகனுக்கு சுகபிரம்மத்துக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை புத்திரா பிறந்த குழந்தைய புத்திரான்னு இவரை கூப்பிட்ட உடனே அவர் பிறந்த உடனே சமாதிஸ்தராக இருக்கார், சமாதி நிலையில் இருக்கார். எந்த நிலையில் இருக்காருன்னு தெரியல, வச்சுக்கோ. நாமே முன்னாடி சொல்லணும், அது வியாசருக்கே தெரியல, இவன் என்ன எந்த நிலையில் இருக்கான் அப்படின்னு வியாசருக்கு கண்டுபிடிக்க முடியல. இவர் ஆனால் ஓடுறார், பிறந்த உடனே கண்ணு மண்ணு தெரியாமல் போகிறார், இங்கே விடுவிடு நடந்து போகிறார். நடந்து போகிறவனை பார்த்து புத்திரா அப்படின்னு கத்துறார் வியாசர், கத்தின்ட பின்னாடி ஓடுறார். இவர் புத்திரான்னு கூட்ட உடனே என்னென்ன எம்பெருமான் சொல்லலாம், அனன்யா சிந்தியந்தமம் ஏஜனா பரிபாசே உபாசத்தே தேஷாம் நித்யாபியுத்தனம் யோகக்ஷேமம் வகாமியம், யோகக்ஷேமம் ரெண்டுத்தையும் நான் வகிக்கிறேன்னு சொல்கிறேன். அது சாதாரண இல்லைகள் படத்தில் தெரியும், எம்பெருமானை நினச்சிட்டே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பா, அவருடைய கடமையை எம்பெருமானாக போய் செஞ்சுருவோம். அது மாதிரி பல அடியார்களுக்கு சிரார்த்தத்தை மறந்து போட்டால் சிரார்த்தம் பண்ணியே ஆகணும்னு விதிக்கிறது, விடக்கூடாது சிரார்த்தங்கிறது சிரார்த்தத்தை. இவன் மறந்து போயிட்டான், எம்பெருமான் தியானத்திலே இருக்கான், இவனுக்கு பதிலாக பகவான் வந்து சிரார்த்தம் பண்ணிட்டு போடுவான். இந்த மாதிரி அடியார்கள் பல உண்டு, பல கேள்விப்படுறோம். இவருடைய நிலைப்பாடு என்னென்னா, தனக்கு வந்து தான் வந்து இந்த மாதிரி பிறந்திருக்கோம், தங்க அப்பா கூப்பிடுறா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதான் அவருக்கு. அவருக்கு ஒன்றுமே தெரியல, இவர் புத்திரான்னு கூட்ட உடனே அவர் ஏன்னு கேட்கணுமோ இல்லையோ, அவர் ஏன்னே கேட்கலையா. ஆனால் அங்கிருந்த நதி, மரம், செடி, கொடி, இயற்கையில் இருந்த என்ன பதார்த்தங்கள் உண்டோ எல்லாம் சேர்ந்து வியாசரை பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டுதான் இவர் ஓடிண்டே இருக்கார். அப்படின்னா என்னென்னா, அப்படி மக்னமாக இருக்கான், சர்வத்திர வியாபிச்சிருக்கிற சர்வாந்தரியமையாக இருக்கிற எம்பெருமான் உலகத்தில் எப்படி விரவி பரவி இருக்கானோ, உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பறந்துள்ளங்கிறார் இல்லையோ, அப்படி எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் உள்ள சர்வாந்தரியாமையே இருக்கக்கூடிய பிரபு எவன் உண்டோ அவன் வேற இல்லை, இவன் வேற இல்லைங்கிற அளவுக்கு அவனோட ஒன்றி இருந்துட்டார், ஒன்றி இருக்கார் நம்ம பையன், அப்படி ஒன்றி இருக்கான் அப்படின்னு வியாசரை புரிஞ்சுட்டாரான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற வஸ்து எது, எல்லா இடமும் கேட்கறது என்னப்பா, உலகமே இவரை பார்த்து கேட்கறது, மரம் செடி கொடியெல்லாம் வியாசரை பார்த்து என்னப்பா, புத்திரன் கூட அவன் தானே ஏன்னு கேட்கணும், அவன் ஏன்னு கேட்காம மரம் செடி கொடியெல்லாம் என்னப்பா அப்படின்னு பதிலு கேட்டுதுன்னா, ஓ இவன் இந்த பிரம்ம பிரஜையில் லீனமாயிருக்கான், தன்னை இழந்திருக்கான். அப்போ பிரம்மமாக எங்கெல்லாம் பிரம்மம் விரவி இருக்கோ எல்லா இடத்துலேருந்து கேட்கறது, ஏன்னு கேட்கறது, எது இதுக்குள்ளெல்லாம் பகவான் இருக்கானோ அதுக்குள்ளேருந்தே பகவான் பகவானே கேட்குறான் ஏன். அப்போ அப்போ பிரம்ம பிரஜையில் இருக்கான். இப்படி ஒரு சாத்தியம் உண்டா மனுஷர்களுக்கு, இப்படி சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி உண்டா? அப்போ என்ன, நாராயண தத்துவத்தை இவர் விளக்கிறார் இந்த சுகரை. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் சர்வாந்தர்யாமியாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவன் எம்பெருமான், அப்போ நாரங்களுக்கெல்லாம் கதியாக அயனமாக இருக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த இந்த விருத்தாந்தம் நமக்கு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பிரபுவை நினச்சி அவன் பேரை சொல்லி, நயன் என்று நன்மாலை கொண்டு நமோ நாரணாவ் என்னும் சொல்மாலை கற்றேன் தொழுது. நான் எப்படி தெரிஞ்சினேன் இதுக்கு முன்னாடி சொன்னதோ அதே இதில் தொடர்றார், தொடர்ச்சியாக சொல்கிறார். எம்பெருமான பிரம்மா காணல நீ எப்படி கண்டாய், ஏன்னா எம்பெருமான் கிருபையினாலே திருவிஷ்டாட்சரங்கிறது ஆச்சாரிய முக்கியான கைதரப்பு கிடச்சி எம்பெருமானை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழு ஆழி நெஞ்சே பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடிய கை தொழுவான் அந்தரம் ஒன்றில்லையடை எழுதும் எழுந்துக்கோ எழு தொழுது மலர் கொண்டு தூவும் கையேந்தி எழுதும் ஒரு சொப்பன அவஸ்தையில் இருக்காத, சொப்பனம் போல வாழ்க்கையை கழிச்சிடாத, எழுதும் தொழுது மலர் கொண்டு கையில் மலர் எடுத்துக்கோ மாயனை மண்ணு வடமுதுரை வெந்தனை தூய பெருநீர் எவனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னா ஆண்டாள். அதுபோல் நீ தூமலர் தூவி தொழ வேண்டாமா, அதுக்கு எழுதும் எழுதும்னா அத்தோட இல்லை, ஆனந்தம் கம்மியாக இருக்கக்கூடிய சிற்றின்மைகளில் நீ உழலாதே, அதுலேருந்து எழு எழுதும் அப்படின்னு எழுந்துட்டுருந்தான் அவர். அவர் அவருடைய மனசு வாழி நெஞ்சே, அந்த மனசை வாழ்த்துறார், வாழி நெஞ்சே நீ வாழ்க, ஏன்னா இது நீ பண்ணுன்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டியா, சொன்னதை கேட்க ஆரம்பிச்சிட்டியே. பழுதின்றி மந்திரங்கள் கற்பனவும், எப்படி மந்திரங்களை கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். எப்படி மந்திரங்களை கற்கணும், ஆச்சாரிய முக்கியான கற்கணும், ஏன் ஆச்சாரியம் மூலமாக கற்கணும், ஏதோ கேசட்டு கேசட்டு கேட்டு மந்திரத்தை சொன்னோம்னு ஆரம்பிச்சிடக்கூடாதான், அப்படி பண்ணப்படாதான். எந்த குரு அதை நன்னா நான் சாதனம் பண்ணி வச்சிருக்கானா, அந்த குருவனுடைய முகமாக குருமுகமாக அதை கற்க வேண்டும். அது எப்படி கற்கணும்னா, தத்வித்தி பிரணிபாதையான பரிப்பிரச்சனையான சேவையா, அவனை சுற்றி இருந்து அவனுக்கு என்னென்ன கைங்கரியங்கள்லாம் பண்ணணுமோ அதை சர் அவனுடைய கைங்கரியங்கள்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை நீ கற்க வேண்டும். ஏன் அப்படி கற்கணும், அப்போ தான் அது பலிக்குமா, ஏன் அப்படி பார்த்தா தான் பலிக்கும், அந்த மந்திரம் அப்படி தான் பலிக்கும் அப்படின்னா, எம்பெருமான் அதை ஆசைப்படுறான் அப்படி தான் அதை நீ கற்றுக்கணும்னு, அதனால் நீ அப்படி தான் கற்கணும் அப்படிங்கிறான். அப்படி வந்து அதுக்கு வந்து நீ நாலு நேரம் பார்க்க வேண்டாம், இப்போயே நீ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி, இப்படி எம்பெருமானுடைய திருமந்திரங்களை ஆச்சாரியமுக்கான எப்படி கற்றுக்கணும், எப்படி எம்பெருமானை அடையணும், எம்பெருமானுடைய குணத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், எம்பெருமானுக்கு நமக்கு உள்ள சம்பந்தத்தை நம்ம எப்படி அனுசந்தானம் பண்ணணும், அதை எப்படி நினைக்கணும், எம்பெருமானை நீ நேராக சேவிக்கிறதா இருந்தால் எப்படி சேவிக்கணும், எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த பாசுரத்தில். இது அடுத்த வாரம் இதை பார்ப்போம்.
ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்கலம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்கலம், கோலமான ரூபனுக்கு குமுதவல்லி மணலனுக்கு நீல நிறவணனுக்கு நெடுமாலடியானுக்கு, ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்கலம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம், அரங்கனை வழி பறித்த அலி திருநாடனுக்கு திருவடியில் அருகாழி கவிய கனியனுக்கு, ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம்.